بسم الله الرحمن الرحيم.
ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, மின்ஹாஜுல் முஸ்லிம் என்ற இமாம் அபூபக்கர் அல் ஜஸாயரி அவர்களுடைய நூலை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடைசியாக மறுமை நாளின் நம்பிக்கை என்பது பற்றி நாங்கள் என்ன செய்தோம் பார்த்தோம். மறுமை நாள் நம்பிக்கை சம்பந்தமாக எப்படி நம்ப வேண்டும், அது பற்றிய அந்த மறுமை நம்பிக்கையில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கும் என்பது போன்ற விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்ஷால்லா இந்த வாரம் அல் ஃபஸ்லு தானி ஆஷர் அல் ஈமானு பில் கதா இவல் கதிர், அதாவது கதா மற்றும் கதிரை நாங்கள் நம்புதல், கதா மற்றும் கதிரை நம்புதல், இது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்ற தலைப்பில் 12வது பகுதியாக இதை என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். இந்த இடத்திலே கதா கதிர், கதா கதிர், கதா கதிர் அப்படி என்று சொல்லி நிறைய நிறைய நாங்கள் என்ன செய்கிறோம், அடிக்கடி நிறைய வார்த்தைகள் சொல்றோம், கதா கதிர், கதா கதிர் சொல்லி. இப்ப கதா வல் கதிர், எல்லோரும் கதிரை பத்தி நம்ம பேசுவோம். கதா என்று சொன்னால் என்ன, கதிர் என்று சொன்னால் என்ன, இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஈமான் கொள்ளுதல் என்று வருகிற நேரத்தில் எல்லாம் கலாவை பத்தி வராது, கதிரை பத்தி தான் என்ன செய்யும் வரும். இங்கெல்லாம் பார்க்கல என்னது, அதாவது வன் துமின் அபில் கதிரி ஹைரிஹி ஒஷர்ரிஹி அப்படி சொல்லுவோம். அதாவது கதிரை நம்புதல், அதனது ஹைரையும் அதனது ஷர்ரையும் என்ன செய்தல், நம்புதல். ஆனால் நம்ம நாடுகளில் சிலர்களும் பாடமாகி கொடுப்பாங்கன்னா, அதாவது வன் துமின் அபில் கதிரி ஹைரிஹி ஒஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா அப்படின்னு சொல்லுவோம். அல்லாவிடமிருந்து தான் கெடுதியும் நலவும் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது என்பதில் அந்த மினல்லாஹி தஆலான்னு சொல்லுவார்கள், அது பிழை. மினல்லாஹி தஆலான்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, ஹதீஸில் வரவும் இல்லை, அதிகில் அது வரவும் இல்லை. ஏனென்று சொன்னால் கலாவையும் கதிரையும் நம்புதல், கதிரில் கயிறும் இருக்குது ஷர்ரிக்கு நம்புதல் அது வேறு, ஷர்ரு அல்லாவிடமிருந்து தான் ஏற்படுகிறது என்று நம்புறது என்னது வேறு. அதனால வந்து நம்ம எப்பயும் நம்புறது இந்த மினல்லாஹி தஆலா என்ற வார்த்தை என்ன சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, மினல்லாஹி தஆலான்ற வார்த்தை நம்ம சொல்லக்கூடாது. அப்போ கலா கதிர், கலாவையும் கதிரையும் நம்புதல், இதில் கலா என்று சொன்னால் என்ன, கதிர் என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கலா என்று சொன்னால் தீர்ப்பு வழங்குதல் அர்த்தம், கலா என்று சொன்னால் தீர்ப்பு வழங்குதல், தீர்ப்பு சொல்லல் என்பது அர்த்தம். தீர்ப்பு சொல்லல் நம்ம உதாரணமாக காதி நீதிபதி, காதி என்று சொன்னால் நீதிபதி, கதா அப்படி என்று சொல்றது தீர்ப்பு வழங்குதல். அதே போன்ற என்னது குதாத் என்று சொன்னால் நீதிபதிகள், இந்த வார்த்தை என்ன செய்வாங்க, இதுக்கு சொல்லுவாங்க. அப்போ தீர்ப்பு வழங்குதல் என்றால் இறைவனது தீர்ப்பு, இறைவன் ஒரு விஷயத்தை அளிக்கக்கூடிய தீர்ப்பு, இதுதான் உனக்கு, இவ்வளவுதான் உனக்கு, இப்படித்தான் உனக்கு, இந்த அளவு தான் உனக்கேன்னு இறைவன் வழங்கக்கூடிய தீர்ப்பு இருக்கிறதே, இது வந்து கலா என்று சொல்லும். கதிர் அப்படி என்று சொல்ல என்ன, நிர்ணயம், இறைவனுடைய என்னது, இதுதான் இப்படித்தான் முழு அமைப்பும் என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்கிட்ட நிர்ணயம். சொல்லடிப்படையில் இரண்டு கருத்துக்கள் இதில் வந்தாலும் கூட கலா வல் கதிர், கலா கதிர் என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டுமே ஒன்றைத்தான் என்ன செய்கிறது, குறிக்கிறது. சொல்ல அடிப்படையில் வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட இரண்டுமே ஒன்றைத்தான் குறிக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் ஒன்றைத்தான் குறிக்கிறது, கலாவல் கதிர். ஆனால் சொல்லல் என்னது, வித்தியாசம் இருக்குது. கதிர் என்றது நிர்ணயம், ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறது. ஆனால் கலா என்று சொல்றது என்ன, தீர்ப்பு, தீர்ப்பாக ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, கொடுக்கிறது. சொல்லடிப்படையில் வித்தியாசம் இருந்தாலும் இதோட நோக்கம் என்ன, இரண்டுமே ஒன்றை குறிக்கின்ற அமைப்பில் சொல்றது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆல சொல்றாங்க, அதாவது மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கலாவுக், நாங்கள் கேட்குற துஆல வரக்கூடிய விஷயம், மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கலாவுக், உனது தீர்ப்பு என்னிலே நடந்தே ஆகும். நீ என்ன தீர்ப்பு சொன்னாலும் அதை யாரும் என்ன செய்ய முடியாது, யாரும் மாற்ற முடியாது, நடந்தே ஆகும். அதுலுன் ஃபிய கலாவுக், நீ என்ன தீர்ப்பளித்தாலும் அது என்னில் நீதியான தீர்ப்பாகத்தான் என்ன செய்யும் அது இருக்கு, நீ அநியாயமாக என்ன செய்ய மாட்டாய், தீர்ப்பளிக்க மாட்டாய் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். இல்லை தீர்ப்பண்டா, நம்ம பொதுவாக தீர்ப்பு என்று சொல்லதுக்கு வழங்கிப்போம், பிரச்சனை வந்தால் தீர்ப்பு சொல்றது, உரிமைகளை தீர்ப்பு சொல்றது, ஆனால் இந்த இடத்துல தீர்ப்புன்றது அது இல்லை,
வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவுதான் செலரி கிடைக்கணும் என்றது இறைவனுடைய தீர்ப்பு, இவ்வளவுதான் நான் நஷ்டப்படணும் என்பது இறைவனுடைய தீர்ப்பு, இதுதான் எனது திருமணம் என்பது இறைவனுடைய தீர்ப்பு, இந்த திருமணம் இப்படித்தான் முடியணும் என்பது இறைவனுடைய தீர்ப்பு, அதே போல வாழ்க்கையுடைய அசௌகரியங்கள் இதெல்லாம் தீர்ப்பு, பிரச்சனை வந்தான்றதல்ல, எது என்றாலும் அது இறைவனுடைய தீர்ப்பு. மாதுன் ஃபீய ஹுக்முக அதுலுன் ஃபீய கதாவுக், உனது நீதியும் என்னில் நடந்தேயாகும், அதுலுன் ஃபீய கதாவுக், நீ எது தீர்ப்பு வழங்கினாலும் அது நீதியாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் என்று சொல்ற விஷயம். அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், கலா என்ற சொல்லுக்கும் கதிர் என்ற சொல்லுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கதிர் என்றால் நிர்ணயம், கலா என்றால் தீர்ப்பு. ஆனால் பொதுவாக கலாவல் கதிர் அப்படி என்று சொன்னால் அது கதிரை குறிக்கக்கூடிய கருத்துல தான் என்ன செய்யப்படும், உபயோகிக்கப்படும். இந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் கலா கதிரை நம்புதல் ஈமானில் ஒரு பகுதி. ஒரு ஃபித்னா வந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தில், கதிர் நம்புறது ஈமானில் ஒரு பகுதி அல்ல, கதிரை நம்புதல் ஈமானில் ஒரு பகுதி அல்ல, ஆனால் நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் அது வராது. இப்ப இஸ்லாமிய கடமைகள் என்று கேட்டால் நம்ம எத்தனை சொல்லுவோம், ஐந்து. ஆனால் கடமை ஐந்து அல்ல, எத்தனையோ கடமை என்ன செய்து இருக்குது, ஆனால் அடிப்படை தூண்கள் என்ன மாதிரி சொல்வது அர்கானுல் இஸ்லாம் அப்படின்னு சொல்ற நேரத்தில் அஞ்சு தான் என்ன செய்வோம் சொல்லுவோம். அது மாதிரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, ஈமானுடைய அம்சங்கள் அப்படின்னு வந்தீங்கன்னு சொன்னா அஞ்சு தான், ஆறு அல்ல, ஐந்து தான், ஆறு அல்ல. ஆனா நம்ப வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, எப்படி கடமைகள் நிறைய இருக்குதோ ஆனால் அஞ்சு அடிப்படையோ, நம்ப வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு ஆனால் ஐந்து தான் அடிப்படை. கதிர் இதுல வராது. அதுக்கு என்ன ஆதாரம், குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஈமான் கொள்ள வேண்டிய பட்டியலை சொல்ற நேரத்துல கதிரை சேர்க்கவில்லை. இப்போது ஆமன ரசூல் இமாம் ஜலைலஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வமலாயிக்கத்திஹி வகுதுபிஹி வரசூலிஹி, அடுத்து வல்யௌமில் ஆகிர் லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ரசூலி. அப்ப இதுல வல்யௌமில் ஆகிர்னா அப்ப இந்த கதிர் வரல, வல் கதிரி கைரியே வ ஷர்ரிய அங்க வரல. அப்ப குல்லுன் ஆமன பில்லாஹி வமலாயிக்கத்திஹி வகுதுபிஹி வரசூலிஹி வல்யௌமில் எல்லாம் வருது, ஆனா இது வரல, கதிர் என்ன செய்யல அதுல வரல. எனவே அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கதிரை என்ன செய்யவில்லை, இப்படி சேர்க்கவில்லை. கதிர் ஆங்காங்கே பேசி இருக்கிறானே தவிர கதிரை சேர்க்கவில்லை அப்படின்னு என்ன செய்தார்கள், மறுத்தார்கள். இதை வந்து அதாவது இந்த இந்த மாதிரியான ஒரு ஆய்வை வைத்து ஒரு மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதலாக முன்வைத்த, ஆனால் கதிரை மறுக்கல, கதிரை மறுக்கவில்லை. ஈமானுடைய அடிப்படை அம்சங்களில் இது வராது அப்படின்னு என்ன செஞ்சாரு, அவர் அதை சொன்னார். விதி சம்பந்தமா ஒரு புத்தகம் மட்டும் என்ன செஞ்சாரு எழுதினார். ஆனால் இந்த கருத்து வழிகேடான ஒரு கருத்து, தவறான ஒரு கருத்து. காரணம், எங்களுக்கு குர்ஆன் மட்டுமல்ல அடிப்படை, ஹதீஸும் எங்களுக்கு என்னது அடிப்படை. ஹதீஸ்ல வருது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க, அன்னது அன் துஃமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, அந்த தொடர்லையே, அந்த தொடர்ல என்ன செய்யறாங்க, அதை சொல்லுவதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே நம்ம அதாவது அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கத்ர் என்பது ஈமானுடைய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று. யாராவது கதிரை மறுத்தால் அவர் குஃப்ரில் போய் என்ன செய்வார், சேருவார். ஆனால் இப்போ நான் சொன்னது கதிரை மறுத்ததல்ல, ஈமான் அடிப்படைகளை வருமா இல்லையான்ற விஷயம். ஆனால் கதிரை ஒருவர் மறுத்துட்டார் சொன்னால், கதிர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அவர் குஃப்ரில் போய் என்ன செய்வார், அவர் முடிவார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கதிர் ஈமானுடைய நம்ப வேண்டிய விஷயங்களே ஒன்று, ஈமானுடைய அடிப்படை விஷயங்களையும் அது ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு முஸ்லீம் வித்தியாசப்படக்கூடிய முக்கியமான இடங்களில் அவைகள் உண்டு. இவ பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா கத்ர் சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்திகள், சூரா கமர் 49வது வசனம், இன்ன குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகத்ர், நாம் எல்லாவற்றையும் கத்ரோடு தான் படைத்திருக்கிறோம். அப்படின்னா என்ன, நிர்ணயம், எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நிர்ணயம் உண்டு. அதாவது இன்ன குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகத்ர், நாங்கள் எல்லாவற்றையும் கத்ரோடு தான் என்ன செய்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம். சூரா கமர் 49. அதே போல சூரா ஹஜர் எப்படி, சூரா ஹிஜ்ர் 21வது வசனம், வஇம் மின் ஷைஇன் இல்லா இந்தனா கஸாயினுஹு வமா நுன்ஸிலுஹு இல்லா பிகத்ரிஹி. வஇம் மின் ஷைஇன், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும், இல்லா இந்தனா கஸாயினுஹு, அதனுடைய பொக்கிஷங்கள் எங்களிடத்துல தான் இருக்கு, அதுக்குரிய அம்சங்கள் அத்தனையும், அதுக்கு தேவையான அதுக்கு வர வேண்டிய எல்லாமே யாருடைய கையில் இருக்குது, எங்களுடைய கையில தான் இருக்கின்றன. வமா நுன்ஸிலுஹு இல்லா பிகத்ரி மாலூம், ஆனா நம்ம இந்த உலகத்துக்கு இறக்குற நேரத்தில் அதை அளவாகத்தான் இறக்குகிறோம். ஏதாவது எல்லா எல்லா எதுவாக இருந்தாலும் சரி, அதை நாம் என்ன செய்கிறோம், அளவோடு. அப்ப இறைவன்கிட்ட கதர் என்ற ஒன்று இருக்கிறது, இறைவன் உலகத்துக்கு எதை இறக்கினாலும் கூட அது கதரா தான் என்ன செய்யும், அதுக்கு ஒரு அளவு இருக்குது. இங்கே இவ்வளவு இறங்கணும், இங்கே இவ்வளவு இறங்கணும், இங்கே இவ்வளவு இறங்கணும், இந்த பீரியட் எப்படி இறங்கணும், எது இறங்கணும் என்று எல்லா விஷயமும் அல்லாஹ்விடத்தில் என்னது ஒரு அளவோடு இருக்கிறது. அதே போல அதாவது சூரத்துல் ஹதீத் 22வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கபலி அன் நப்ரஹா இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர். மா அஸாப மின் முஸீபா, எந்த ஒரு முசீபத்து ஏற்பட்டாலும், இது அரபு முசீபத்து, தமிழ் முசீபத் இல்ல, தமிழ்ல நம்ம ஒரு முசீபத்து வச்சுக்கிறோம், அது முசீபத்னு சொல்ற பிரச்சனையான விஷயங்கள், குழப்பங்கள், நம்மளுக்கு வாழ்க்கையில் நடக்கப்படாத விஷயங்களுக்கு அதுதான் உண்மையில முசீபத்து. ஆனா எல்லா சோதனைகளும் இது குறிக்கும், பலாய் முசீபத் என்ற அந்த முசீபத் அல்ல, இது முசீபத் என்ற பொதுவாக எல்லா சோதனையும். மா அஸாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும், இந்த உலகத்துல ஒரு சோதனை ஏற்பட்டாலும், உங்களில் ஒரு சோதனை ஏற்பட்டாலும், இல்லா ஃபி கிதாப், அது ஒரு ஏட்டில் இருக்கிறது, மின் கபலி அன்னபராக, அந்த சோதனை நாம் படைப்பதற்கு முன்னாலேயே அந்த ஏட்டில் அந்த சோதனை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இப்படி ஒரு சோதனை நடக்கும், இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் என்று அல்லாஹு தாலா எழுதியிருக்கிறான். இன்னதாலிக்க அலல்லாஹி யசீர், எல்லாத்தையுமா அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அல்லாஹுக்கு மிகவும் இலகுவானது, அல்லாஹுக்கு மிகவும் இலகுவானது அப்படின்னு சூரா ஹதீத் 22வது வசனம். அதே போல சூரத்து தகாபுன் 11வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇத்னில்லா, எந்த சோதனை ஏற்பட்டாலும் அது இறைவனது அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் அந்த சோதனை ஏற்படுவது கிடையாது. பிஇத்னில்லா அப்படின்னா இதன் அல்லாஹ்வுடைய அனுமதி என்றால் அல்லாஹ்வுடைய கதிர், அது இல்லாமல் என்ன செய்யாது, ஏற்படாது. அதே போல அதாவது சூரா இஸ்ரா 13வது வசனம், வகுல்ல இன்சானின் அல்சம்னாஹு தாயிரஹு ஃபி உனுக், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய தாயிரை அவருடைய களத்திலே நாம் வைத்திருக்கிறோம் என்றால், தாயிரண்டா அவருடைய கணக்கு என்ன என்பதை எங்க வச்சிருக்கிறோம், அவருடைய களத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம், இவர கணக்கு இவ்வளவுதான் என்றது எங்க இருக்குது, ஃபி உனுக், அவருடைய களத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம், வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல சூரத்து தௌபா 81வது வசனம், குல் நபியே சொல்லுங்கள், லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ அதை தவிர இந்த உலகத்துல எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. குல் லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எதுவும் ஏற்படாது. இதுல ஒரு சின்ன ஒரு விளக்கம் இருக்கு, என்ன விளக்கம் என்று சொன்னால், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் சிலவங்க சொல்லுவாங்க, சொன்னோடனே அல்லாஹ் பார்க்காம வேற யார் பாக்குறது அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இந்த பழக்கம் நம்ம பார்க்கலாம், அல்லாஹ் பார்க்காம வேற யார் பாக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா, அறியப்பட்ட விதிகளை நாம் பேசக்கூடாது அடிப்படையில் அந்த மறுப்பு வருது. அறியப்பட்ட விதிகளை பேசக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும் என்னது, அதாவது இப்போ ஒரு ஆள் பசிச்சா தான் அதாவது சாப்பிட்ட தான் பசி போகும் சொன்னான் வைங்களே, அதை சொல்லப்படாத இந்த மாதிரி மக்கள்கிட்ட என்ன பண்றீங்க, சாப்பிட்டா பசி போகும்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி என்றுவாங்க. சில இடங்கள் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது, ஆனா எல்லா இடங்களையும் எதை பேசினாலும் என்னது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான்னு கவனமா இருக்கீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறானே அப்படி பதில் சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல சொல்றான், குல்ல யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதியை தவிர வேற எதுவும் எங்களுக்கு ஏற்படாது. இது தெரியாதா, எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு விதி, அதை சொல்லுங்க என்றால் குல், தெரிஞ்சுக்கங்க இல்ல நம்புங்க என்றதல்ல, சொல்லுங்க என்றான், குல் ல யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதியை தவிர எங்களுக்கு வேற எதுவும் ஏற்படாது. ஏன் தெரியுமா, எது உறுதியானதோ எது நம்பிக்கையானதோ அதை வாயால மொழியும், மொழிகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய விளைவு அதிகம், மொழிகிற நேரத்தில் ஏற்படக்கூடிய விளைவு அதிகம் என்பதனால தான் அல்லாஹ் உத்தாலா சொல்றான், சொல்லுங்கள் லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதியை தவிர எங்களுக்கு வேற எதுவும் ஏற்படாது. ஹுவ மௌலானா, அவன் தான் எங்களது பொறுப்பாளன். மௌலானாண்ட என்ன, நம்ம மௌலானாவை ஒரு சொல்ல மாத்தி வச்சுக்கிறோம், மௌலானான்றது மௌலா, நான்ன்றது எங்களுடைய, நான் என்றது எங்களுடைய, மௌலானா எங்களுடைய தலைவர், எங்களது தலைவர் அல்லது எங்களது பொறுப்பாளன் அப்படின்னு அர்த்தம், எங்களோட ரப்புன்னு அர்த்தம். மௌலானாண்டு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை, மௌலானாண்டு சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை. ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெய்த் இப்னு ஹாரிதா பா சொன்னா ஹுவ மௌலானா அஹூனா அவ மௌலானாண்டாங்க, ஜெய்த் இப்னு ஹாரிதா வந்து எங்களோட மௌலானாண்டாங்க. மௌலானா தமிழ் மௌலானாவை பார்க்காம அரபுல நீங்க எப்படி எடுத்தீங்கன்னு சொன்னா, எங்களது என்ன அதாவது பொறுப்பாளர், எங்களது சகோதரர், எங்களது உறவுக்காரர் என்ன மாதிரி ஹுவ அஹூனா ஓ மௌலானா அப்படின்னு சொல்ற, அல்லாவுக்கு நம்ம அந்த மௌலானான்னு சொல்றோம், யாரா நீ எங்களது பொறுப்பாளர், அதனால மக்களுக்கு சொல்லக்கூடாது மௌலானாடு போடக்கூடாது அப்படி எல்லாம் எதுவுமே என்னது இல்லை. மௌலானானா எங்களுக்கு பொறுப்பாளர், எங்களுக்கு நெருக்கமானவர், எங்களுக்கு விருப்பமானவர், அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் மௌலானாண்டு சொல்லலாம், அப்படி சொல்லப்பட்டிருக்கிறத பாக்குறோம். என்று சொன்னா சில நேரத்துல வந்து மறுப்பு என்று சொல்ற பேர்ல வந்து மிதமிஞ்சி என்ன செஞ்சிடறாங்க போயிடுறாங்க. அதே போல ஆலா அபுல்லாலா மௌலானா மௌதூதி சொல்ற வார்த்தையில ஆலாண்டு வருது, அவருக்கு ஆலாண்ட வார்த்தை, அப்ப ஆலாண்டா சபீஸ்மரபிக்கல் அலா, உமது உயர்ந்த இறைவனது பேரை கொண்டு துதிப்பீராக. பாத்தீங்களா, அலா என்றது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல, அது பிழை. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இன்ன காந்தல் அலாண்டா, இன்ன காந்தல் அலா, மூசாவே நீங்க தான் அலா உயர்ந்தவர் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாவே சிறுக்கு வச்சான் அர்த்தமாயிரு, விளங்கிட்டா? அது பிழை. அலான்றது உயர்ந்தவன். அது சில வார்த்தைகள் அல்லாஹு தஆலா தனக்கு யூஸ் பண்றான், மற்றவங்களுக்கு என்ன செய்யறான் யூஸ் பண்ணிக்க. பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், மூமின்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவூஃபாகவும் ரஹீமாகவும் இருப்பார். ரவூஃபுர் ரஹீம் யாருடைய பேர்? நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்றோம் யார் ரவூஃப் யார் ரஹீம் என்று சொல்றது. ஆனா அல்லாஹு தஆலா சொல்ல என்ன சொல்லத்தான் செய்யறான். அதே போல அசீஸ், இந்த வார்த்தைகள் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லத்தான். அப்ப அதெல்லாம் வந்து என்னது, தவறு கிடையாது. ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ற விஷயம் மாற நேரத்தில் ஒருவர் ஒரு ஆளுக்கு ரஹீம் என்று பேர் வைக்கிறது என்னது, தவறு இல்லை. ரெண்டு பேருக்கு யூஸ் பண்ண முடிஞ்ச பேர்கள் ரஹ்மான் வைக்க கூடாது. ரஹ்மான் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. பாசித் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. பாசித் என்ற பெயர் வைக்கலாம், அப்துல் பாசித் என்று சொல்லித்தான் ஆகணும் என்ற. பாசித் என்ன, விரிவாக்குறனால், விரிவாக்குறன்னு அர்த்தம் உள்ளது. இறைவனுக்கு மட்டும்தான் அது இருக்கும் என்ற சில பெயர்கள் இருக்குது, அதை என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் வைக்கக்கூடாது. இறைவனுக்குரிய பெயர்கள் தான், இறைவனுக்குரிய பண்புகள் தான். ஆனால் அந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு என்ன செய்யலாம், உபயோகப்படுத்தலாம். ரசூலுல்லாஹி பார்த்து அல்லாஹ் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப அதே போலதான் இந்த ஆலாண்ட வார்த்தை, மௌலானாண்ட வார்த்தை, இதெல்லாம் என்னது, தவறு இல்லை. மௌலானா, மௌலாக்க, மௌலாய, மௌலாய சல்லி வசல்லம், ஏன்னா மௌலாய மௌலானா பண்மை, மௌலாய ஒருமை, மௌலாய ஒருமை, மௌலானா பண்மைன்ற அர்த்தம். அப்ப இந்த மாதிரி யூஸ் பண்றதுல என்னது தவறு கிடையாது. மௌலான்றது இன்னொரு அர்த்தம் இருக்குது. மௌலான்றது எஜமானன் தான், அடிமையும் தான். மௌலா இஸ்லாம், மௌலா இஸ்லாம் என்ன, இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்குள்ள வந்தவருக்கு மௌலா இஸ்லாம்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல ரப்பு இஸ்லாத்துடைய ரப்பன்னா சொல்றோம் இல்லை. அப்ப அந்தந்த இடத்துக்கு என்னது, சில இந்த மௌலாண்டா அடிமைக்கும் சொல்றது, எஜமானனுக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ரைட், இப்ப இதுல சுருக்கம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மௌலாண்ட வார்த்தை ஒரு மனிதனுக்கு உபயோகப்படுத்துவது தவறு இல்லை, அதுதான். அப்ப அல்லாஹு தஆலா சொல்றான், சொல்ல சொல்றான், ஹுவ மௌலானா, அவன் தான் எங்களது பொறுப்பாளன். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், அல்லாஹுவின் மீதே முஃமின்கள் பொறுப்பு சாட்டட்டும். இது வந்து சூரத் தௌபா 51வது வசனம். அதே போல வஇந்தஹு மஃபாதிஹுல் கைப், இறைவனிடத்திலே தான் மறைவானவருடைய திறப்புகள் இருக்கின்றன. உலகத்தில் மறைவு என்று இருக்கக்கூடிய திறப்பு யார்கிட்ட இருக்குது, இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேற யாருக்கும் அது என்னது தெரியாது. வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்ல உள்ளதையும் நிலத்தில் உள்ளதையும் இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான். வமா தஸ்குத்து மி வரகத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த உலகத்தில் ஒரு இலை விழுந்தாலும் அந்த இலை விழுவது பற்றிய அத்தனை செய்தி யாருக்கு தெரியும், இறைவனுக்கு. அது ஒரு இலை, ஒரு இலை எங்கேயோ விழுகிறது அப்படி என்றால் அதை பற்றிய முழு விஷயமும் அவருடைய ஏற்பாடு அத்தனை யாருக்கு தெரியும், இறைவனுக்கு அது தெரியும். அப்போ வலா ஹப்பத்தின் ஃபி துலுமாத்தில் அர்தி வலா ரத்துபின் வலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபி முபீன், வலா ஹப்பா, இந்த பூமியில் உள்ள ஒரு இருள ஒரு சாதாரண ஒரு விதை இருப்பதும் இறைவனுக்கு என்ன தெரியும். அதே போல வலா ரத்து, அல்லது எந்த ஈரமானதோ அல்லது காய்ந்ததோ இல்லா ஃபி கிதாபி முபீன், எல்லாமே தெளிவான ஏட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படின்னா என்ன, கதரை பற்றி அல்லாஹு தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான், அவ்வளவு ஏற்பாடோடு இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்குது. ஆயிரம் இறைவன் இல்லையான்னு கேட்பாங்க, ஆயிரம் உயிர் கொல்லப்படுது அப்படி நடக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு விதை இருந்தாலும் எனக்கு தெரியும் என்றான், ஒரு இலை விழுந்தாலும் தெரியும் என்றான், உயிர் விழுந்தா தெரியாம இருக்குமா, தெரியும். அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்தையும் ஏற்பாடோடு தான் என்ன செஞ்சிருக்கிறான், படைத்திருக்கிறான். இந்த வசனம் சொல்ல சூரத்துல் அன்னாம் 59வது வசனம். இதையெல்லாம் தாண்டி சூரத்து தக்வீர்ல 29வது வசனம், வமா தஷாஉன இல்லா ஐயஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்கள் நினைப்பதாக இருந்தாலும் இறைவன் நினைக்காமல் நினைக்க முடியாது. நீங்க நினைப்பீங்க, ஒன்றை நினைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அப்படி நினைக்கிறதுக்கு இறைவன் நாடணும். நீங்க ஒன்றை நினைக்க இறைவன் நாடினால்தான் உங்களால் நினைக்கவே முடியும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வமா தஷா ஊன, நீங்கள் நாடமாட்டீர்கள் எண்ண மாட்டீர்கள், இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நாடினாலே நினைத்தாலே தவிர, ரப்புல் ஆலமீன் உலகத்தாருடைய இறைவன், அந்த அல்லாஹ் நினைத்தாலே தவிர உங்களால் நினைக்க கூட என்னது முடியாது. அப்போ ஒரு விஷயம் நினைச்சான்னு சொன்னால் அது அல்லாஹ் நாடிட்டான்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா தான் அதை நம்ம நினைக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறான் என்பது அர்த்தம் சூரத் தக்வீர். அடுத்தது வந்து அதாவது கதிர் இருக்கிறதுக்கு இன்னொரு செய்தி என்ன, சூரத்தில் அன்பியா 101வது வசனம் என்னன்னு சொன்னால், இன்னக்கும் வமா தஅபுதுன ஹசபு ஜஹன்னம், நீங்களும் நீங்கள் வணங்குகின்றவைகளும் நரகத்தின் எரிகட்டைகள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். நீங்களும் நீங்கள் வணங்குகின்ற சிலைகள் அவைகள் யாரெல்லாம் வணங்குறீங்களோ அவங்கெல்லாம் எரிகட்டைகள். சரி, இது குர்ஆனுடைய வசனம். இப்ப கிறிஸ்தவர்கள் யாரை வணங்குறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து. அதே போல மரியம் அலை இஸ்லாத்தை வணங்குறா மேரி என்று சொல்லி. அதே போல யூதர்கள் வணங்கியதா அல்லாஹ் சொல்றான், உசைர் உசைர வணங்கியதாக சொல்றான். இன்னும் எத்தனை பேர் நல்ல நல்ல மக்கள் அவுளியாக்கள் பேர் உள்ளவங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்தும் வமா தஅபுதூன ஹஸபு ஜஹன்னம், நீங்களும் நீங்கள் வணங்கு எதை வணங்குறீங்களோ அவர்களும் நரகத்தின் எரிகட்டைகள். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் ஈசா அலை இஸ்லாம் மரியம் அலை இஸ்லாத்துக்கள் இந்த வசனம் என்ன சொல்லுது என்ற கருத்து வரும். அந்த வசனத்தை தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபஅதூன், எங்களிடமிருந்து இவர்களுக்கு நல்ல செய்தி வந்து விட்டதோ முந்தி விட்டதோ, இவர் வந்து நல்லவர், இவர் நல்ல இதோடு உள்ளவர் என்று முந்தி விட்டதோ, அவர்கள் அந்த நரகத்தை விட்டு தூரப்படுத்தப்படுவார்கள். அப்படி அந்த வசன தொடர்ல அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லிடுறான். இதுல என்ன சொல்லுது இந்த வசனம், இதுக்கு பொருள் யாராவது நல்லவர்களை வணங்கினாலும் சபகத் லஹுமுல் ஹுஸ்னா, அவர்கள் அவர்களுக்கு நல்ல பெயர் ஏற்கனவே கதிரில் பதியப்பட்டுட்டு சொன்னா அவர்கள் வந்து என்னது நரகத்தில் போடப்பட மாட்டார்கள் என்று சொல்லுது. அப்ப கதிர் என்ற ஒன்று என்ன செய்து இருக்குது என்ற இந்த வசனத்தை என்ன செய்து சொல்லுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அதாவது சூரத்துல் அஃராஃப் 43வது வசனம், வமா குன்னாலின ஹதிய லௌலா அன் ஹதானல்லாஹ், நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது இறைவன் நாடி இருக்காது விட்டால், இறைவன் வழிகாட்டி இருக்காது விட்டால். இப்படி சொல்லணும் நம்ம, வமா குன்னாலின ஹதிய லௌலா அன் ஹதானல்லாஹ், அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதாவது நேர்வழி தந்திருக்காது விட்டால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். இவ்வளவு இவர் இதுல சொன்ன என்ன குர்ஆன் வசனங்கள் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக பல செய்திகள் என்ன செய்யறாரு இதுல அவர் பதிவு செய்யறாரு. அதுல ஒன்று என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் வயிற்றுல வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் வந்து அதாவது அந்த படித்தரம் இருக்குது, லுத்ஃபாவா இருக்கிறது அப்புறம் அலக்காவா இருக்கிறது, அந்த படித்தரத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து நன்மை செய்வாரா தீமை செய்வாரா நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் என்ன செய்யும் அதுல எழுதப்படும் என்று வரக்கூடிய அந்த செய்தி என்ன செய்யறாரு பதிவு செய்யறாரு. அதே போல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோட ரசூலா போய் கேட்கிறாங்க. அப்புறம் ரசூலா ஒரு உபதேசம் செய்யறா, யா குலாம் ஏ சிறுவரே, இன்னி உஅல்லிமுக்க கலிமாத், சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன், இஹ்ஃபதில்லாஹ இஹ்ஃபதுக், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கள், இறைவன் அப்படின்னு இறைவன் விஷயத்துல நீங்க பாதுகாப்பா நடந்துங்க, இஹ்ஃபதில்லாஹன்னு சொல்ற இறைவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பேணிக் கொள்ளுங்கள் அர்த்தம். அது அர்த்தம் என்னன்னு சொன்னா இறைவனுக்கு மரியாதை கொடுத்து நடக்கிறது, கௌரவம் கொடுத்து நடக்கிறது, இறைவனுடைய கவனத்தை உள் மனசுல எடுத்து நடக்கிறது. அப்படி நடந்தால் உன்னையும் இறைவன் கௌரவப்படுத்தி பேணுதலாக உன்னை பாதுகாத்து என்ன செய்வான் இறைவன் நடப்பான். தஜிது துஜாஹக், அல்லாஹ்வை பேணி நடந்து கொள், அவனை உன் முன்னால் அடி காண்பாய். அப்படின்னா என்ன, உனக்கு எந்த இடத்துல அவனுடைய உதவி என்ன செய்யும் இருக்கும். இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது ஒன்றை கேட்டால் இறைவனிடத்தில் மட்டும் கேள். உதவி என்று ஒன்று தேடினு சொன்னால் அந்த இஸ்தியானா என்னது இறைவனிடத்தில் இருக்கணும். சிலைகள் தெய்வங்கள் சிறுக்கு இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நீ போகக்கூடாது. இதான் மிக முக்கிய கதிர், அறிந்து கொள். அன்னல் உம்மத்தல விஜ்தமா தஆலா யம்ஃபவுக பிஷைன் லம் யம்ஃபவுக இல்லா பிஷைன் கத் கதபஹுல்லாஹு லக், இந்த டோட்டல் உம்மத்து ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்ய வேண்டும் ஒரு முடிவெடுக்கிறார்கள். அப்படி முடிவெடுத்தாலும் அல்லாஹ் உனக்கு அந்த நலவை எழுதியிருந்தாலே தவிர அவர்களால் ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது. இல்லா அதாவது விஷயம் கது கதபஹுல்லாஹு லக், உனக்கென்று அல்லாஹ் ஒரு நலவை எழுதியிருந்தால் இந்த டோட்டல் உம்மத்து சேர்ந்தாலும் சரி என்னது அதை எழுதி இல்லைன்னா என்ன செய்ய உனக்கு வந்து சேராது. சரி எழுதியே இருந்தீங்களே உம்மத்து பெருசா செய்ய நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இல்லா இறைவன் எழுதிய அந்த பகுதியை தவிர வா அலம், அறிந்து கொள். வ இன் இஸ்தமஉ வலா யதுருக பிஷைஇன் லம் யதுருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹுல்லாஹு அலைக், அல்லாஹ் உனக்கு டோட்டல் உம்மத்தில் சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்யும் நினைக்குது, செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா அதை உனக்கு விதியாக அந்த தீமையை கதிரிலே எழுதி இருந்தாலே தவிர, கதிரிலே அந்த தீமையை அல்லாஹு தஆலா எழுதி இருந்தாலே தவிர சொல்லிட்டு ருஃபியாத்தில் அக்லாம், ருஃபியாத்தில் அக்லாம் பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டன, பேனைகள் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் காய்ந்து விட்டன அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன கொண்டு வரார்னு சொன்னா, இன்ன அவ்வளமா ஹலக்கல்லாஹு தஆலா அல் கலம், அல்லாஹ் முதலா படைச்சது பேனாவை அல்லாஹு தஆலா எழுதுகோலை அல்லாஹு தஆலா படைத்தான், ஃபகால லஹு குதுப், அதுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான் எழுது அப்படி என்று சொன்னான், ஃபகால ரப்பி வமாதா அக்துப், நான் என்ன எழுதுவதுன்னு அந்த பேனை என்ன செய்ய அந்த எழுதுகோள் இறைவிடத்திலே கேட்டது, கால குதுப் மகாதீர குல்லிஷைன் ஹத்தா தகுமஸ்ஸா, மறுமை நாள் நடக்க வரைக்கும் என்னென்னதெல்லாம் இந்த உலகில் நடக்குமோ அத்தனை என்ன செய்யும் எழுதி விடு அப்படின்னு சொல்லப்பட்டோன்னு அந்த பேனை என்ன செய்தது ஃபஜாரா பிமா ஹுவ காயினுன் இல யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் என்னென்ன நடக்குமோ அத்தனையும் என்ன செய்தது அந்த பேனை எழுதி முடித்தது அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது போல பல செய்திகளை என்ன செய்யறாரு அவர் கொண்டு வந்தார் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, இந்த கலா கதிர் என்ற பகுதி இஸ்லாத்துடைய அடிப்படை என்ற என்ன செய்தி வழங்குது, ஒன்று ஈமானுடைய அடிப்படை, இரண்டாவதாக இஸ்லாத்துடைய மிக முக்கியமான நம்பிக்கையில ஒன்று. ஆனா இங்க நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் சொன்னால், இந்த விதி என்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க மாட்டு மாசவர்கள், என்ன தலை விதி என்ன தலையில எழுதிருக்குது விளங்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதி அவங்க யூஸ் பண்ற மெத்தட் எல்லாம் இஸ்லாம் சொன்னது. அது என்னன்னு சொன்னா, நீ அழிஞ்சி நாசமா போன்னு அது எழுதிருக்குது, அதனால உன்னை நீ ஒன்றுமே செய்ய முடியாது, உன்னால எதுவும் என்ன செய்ய முடியாது. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கடா, கிட்டத்தட்ட உனக்கு எந்த தேர்வு சுதந்திரமும் இல்லை, உனக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை. தேர்வு சுதந்திரம்னா நீ ஒன்றை முடிவெடுக்க, ஒன்றை பிழை காண, ஒன்றை சரிகாண, ஒன்றை செய்யாமல் இருக்க, ஒன்றை விட, உனக்கு என்ன இந்த விதமான சுதந்திர விதி, எல்லாம் விதிப்படி நடக்கும். அதனால நம்ம ஒன்றை திட்டமிடலாம் கூடாது, சும்மா அப்படி போக வேண்டிய என்ன தலைவிதி, என்ன தலைவிதி, ஏதாவது நடந்துடும் இவன் கையால ஏதாவது அணியாம நடந்து அது ஏன் தலைவிதின்னு என்ன செய்யறது போட்டுக் கொள்வாங்க. இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது, விதியை சொன்னது, தலையில எழுதப்பட்டாச்சு, அதனால நீ இப்படிதான் என்னது வாழணும் என்கின்ற அமைப்பில் என்ன செய்யல இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கலா கதிர் விஷயத்தோட சேர்த்து இஸ்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிச்சு. கலா கதிர் விஷயத்துல நீங்க நிறைய என்ன செய்ய வேண்டாம், தேட வேண்டாம், நிறைய ஆய்வு செய்ய வேண்டாம், அதுல நுழைஞ்சி போக வேண்டாம். இப்படி இஸ்லாம் ஒன்று ரெண்டுக்கு சொல்ல நிறைய விஷயங்களும் சொல்லி இருக்குது. அதுல ஒன்று என்ன, உயிர், எஸ் அல் உனக்கு அணி ரூ, நபி உம்மிடத்திலே உயிரை பற்றி கேட்கிறார்கள், குளிர் ரூஹமின் அம்ரி ரப்பி, உயிர் என்பது எனது இறைவனுடைய காரியங்களில் ஒன்று, உமா ஊத்தி துமினல் அல்மி இல்லா கலீலா, நீங்கள் அறிவில் கொஞ்சத்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், எஸ் அலூன உங்களிடத்திலே கேட்கிறார்கள், ஆனா உங்களுக்கு இவ்வளவுதான் என்ன செஞ்சுக்குது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சொல்ல சொல்றான், இவ்வளவுதான், இதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் இல்லை. அதே போல ஒன்றுதான் கலா கதிர் விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேச்ச குறைச்சிக்கங்க, நீங்க கலா கதிர்ல பேச்ச குறைக்கும் வரைக்கும் ஹைர்ல என்ன செய்வீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டதை பாக்குறோம். அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நீ கலா கதிர ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க நல்ல விளக்கமெல்லாம் தேடிக்கன்னு போவீங்க, போய் ஒரு நல்ல அப்படி விரிஞ்சிட்டு மைண்ட் ப்ளோ ஆகிட்டே வரும், திருப்பி ரிவர்ஸ் ஆயிருவீங்க மறுபடி. நீங்க நல்லா ஆய்வு செஞ்சு பாருங்க, நல்லா செஞ்சு நல்லா கலா கதிரில் எனக்கு தான் புதிய விளக்கம்னு வந்திருக்கு அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனா மறுபடியும் அப்புறம் ரிவர்ஸ் எடுத்துருவீங்க, ஒரு 45 நிமிஷம் 10 ஒரு 40 உங்களுக்கு கதா கதிர விளங்கப்படுத்தணும்னு வீங்க, கதா கதிரை பத்தி நல்லா விளங்கப்படுத்திடுவாரு, சரியா நீங்க ரைட் இப்ப ரூட் கிளியர் ஆகும், இப்ப இந்த சந்தேகம் கிளியர் ஆயிட்டு, ரைட் இந்த சந்தேகம் கிளியர் ஆயிட்டு சரியா 90க்கு போனவரும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி பஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப எல்லாம் பிள்ளையாகிற மாதிரி இருக்குது. 91வது விஷயம் உங்களுக்கு சொல்லும், நான் 91வது விஷயம் சொன்னு வைங்களே, உங்களோட மனசு என்ன சொல்லணும்னா, அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னதோட இது முரம்படுற மாதிரி இருக்குது, ரெண்டாவது சொன்னதோட முரம்படுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. இது நீங்க கதா கதிர் சம்பந்தமாக எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். எத்தனை வகையில சொல்லலாம்டா, இதை ஒன்று குர்ஆன் சுன்னா ரீதியாக இஸ்லாம் சொல்லுது, அதை இதுல கூட என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம். இரண்டு, நம்ம புத்தகங்கள் வாசிக்கிறோம், இஸ்லாமிய அறிஞர்களுடைய புத்தகங்கள், கதா கதிர் சம்பந்தம் வழங்கப்படுத்தின புத்தகங்கள், அது வந்து ஓரளவு திருப்தி எல்லாம் எடுத்துட்டு வரும். ஒரு ஏரியாவில் போய் என்ன செஞ்சிருவோம்னா, ஆரம்பத்தில் எழுதினதுலாம் அடிச்சுட்டு போயிடும், இப்படி இருக்கும். அதே போல நாங்க கலா கதிர நம்ம பெருசா புதுசா ஒரு வழக்கம் கொடுக்க போறோமா ட்ரை பண்ணிப்போமே பல இடங்கள்ல, அந்த இடங்கள் எல்லாம் அதான் நடந்திருக்கு, நல்லா ஆர்வமா கேட்டிருந்தாங்க, திடீர்னு எல்லாரும் முகம் என்ன செஞ்சுட்டு மாறிட்டே, இப்ப நம்ம உல்ட்ராவை திருப்பிட்டோம்னு விளங்குது அவங்களுக்கு, வேற ரூட்டால எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அது கலா கதிர் அப்படித்தான் இருக்கு. ஏன் கலா கதிர் எங்களுக்கு என்ன சொல்லுது, நீ நினைக்கிறாலும் அல்லாஹு தஆலா நினைச்சா தான் உன்னால நினைக்கலாம்னு சொல்லு. அதே நேரம் நீங்க விரும்பியவர்கள் ஈமான் கொள்ளலாம், விரும்பியவர்கள் நிராகரிக்கலாம் சொல்லுது. இப்ப நிராகரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் தான் யார் நினைக்கணும், அல்லாஹ் நினைக்கணும். அல்லாஹ் நினைச்சதுக்கு நான் ஏன் குற்றவாளி கேட்கலாமா இல்லையா, அல்லாஹ் நினைச்சதுக்கு நான் ஏன் குற்றவாளி அப்படின்றதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவோம், அது என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு பதில் சொல்லுவோம். அந்த இடத்துல மைண்ட் வந்து மிச்சம் ஷார்ட் ஆயிருக்கும் அது யோசிக்கிறதுல. அந்த பதில என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு வந்து அது இறைவன் என்ற அதிகாரம் என்பதை நிரூபிப்பதற்காக இறைவனுடைய நாட்டம் அந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு என்று ஒரு தேர்வு தரப்பட்டிருக்குது, அந்த தேர்வுல நீங்க வந்து பிழைவிட்டால் உங்களுக்கு நரகம் எப்படி ஒன்று சொல்லுவோமா விளங்காது. இப்ப நான் சொன்னது எனக்கு என்ன செய்யாது அது விளங்காது. அந்த மாதிரி அமைப்புல அந்த கலாக்கத்தருடைய தஃப்சீர்கள் விளக்கங்கள் இருக்கும் என்பது உண்மை. அதுக்கு காரணம், நம்ம இந்த உள்பகுதியில போய் அதை என்ன செய்யக்கூடாது, எப்பயும் விளங்க நினைக்க கூடாது, விளங்க நினைக்க கூடாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது மட்டும் நம்ம விளங்கிக்கலாம். எது நம்ம இப்படி இதில் விளங்க முடியாது, இதுல சில கஷ்டங்கள் உண்டு, இதுல சில பிறழ்வுகள் உண்டு, அப்படி என்ன தேவை சொல்றாள் இப்படி பேசலாமே அப்படின்னா, நீங்க வந்து சில எங்க எல்லாம் இஸ்லாம் வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கிறதோ அந்த இடத்துல கேள்வி கேட்க வேணான்றீங்க அப்படின்ட்டு ஒரு சில சகோதரர்கள் சொல்லலாமே. ஆனா அப்படி இல்லை, அப்படி இல்லை. சில விஷயங்கள் கேள்வி கேட்க கூடாது என்று இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தோல்விக்காகவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உண்மை, அது விதி. ஆனால் கேள்வி கேட்க கூடாது என்று சொல்லப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் முரண்பாட்டுக்கு தோல்விக்காக சொல்லப்படுகின்ற விஷயம் அல்ல. முரண்பாட்டுக்கு உதாரணமாக அது பொது விதியும் தான், குர்ஆன் அதை சொல்லுது. மூசா அலை இஸ்லாம் ஹிஜ்ர இஸ்லாத்தோட போய் சேர்ந்து போறாரு. அப்ப சுபஹான் ஒரு வசனம் வந்து ஒரு பல மணி நேரத்துக்கு விளங்கப்படுத்தினா, அதுல இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்னோட பொறுமையா இருந்துக்கல மாட்டேன் சொன்னாரு. இவர் என்ன சொல்ற, நான் பொறுமையா இருப்பேன் அப்படின்றாரு. அதுக்கு ஹிஜ்ர இஸ்லாம் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதாவது உங்களுக்கு அறிவில்லாத விஷயத்தில் எப்படி நீங்கள் பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்துல அறிவில்லை, அதுல நீங்க எப்படி பொறுமையாக இருப்பீங்க அப்படின்னு ஒரு கேட்கிறார். யாரு, அதாவது அந்த ஹிஜ்ர இஸ்லாம் கேட்கிறார். இது சாதாரண கேள்விதான், ஆனா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் பொறுமை இழக்கக்கூடிய முதல் விஷயம் ரீசன் தெரியாது, ஏன்னு தெரியாட்டி, என்னன்னு தெரியாட்டி அவனால ஒரு நாள் பெரிய அறிவாளியா தான் பொறுமையா இருக்கிற, என்ன எது எப்படி என்ற தெரியாட்டி பொறுமை, அதை பத்தி இல்ம இல்லைன்னா பொறுமையா இருக்காது, இல்ம இருந்தா பொறுமையா இருப்பான், இல்ம இருந்தா பொறுமையாக இருப்பான். இப்போ அது நம்ம கண்டு பழகின சில விஷயங்கள்ல பொறுமையாக நம்ம என்ன செய்வோம் இருப்போம், காணாத இடங்கள்ல மனசு என்ன செய்யும் அதுல வந்து பொறுமையாக இருக்காது, அது மனிதனுடைய இயல்புல உண்டு. இப்ப உதாரணமாக ஒரு டாக்டர் கத்தி வால் புலன் எடுத்துட்டு வரணும் வைங்களா, உதாரணத்தை அந்த ஆபரேஷன் செய்ய வர்றதுக்கு வார நேரத்தில் எல்லாரும் பொறுமையாக்கிறாங்க. ஏன் பொறுமையாக்கிறாங்க, இப்போ குலகாரம் எடுத்துட்டு வாரத்தை விட கூடுதல் எடுத்துட்டு வர்றார் அவர். சாதாரண குலகாரம் எடுத்துட்டு வர கூறிய ஆயுதங்களை விட அவர் கூட எடுத்துட்டு வர்றார். விளங்கிட்டா, வேற எல்லா டூல்ஸும் உடம்பை கிழிக்கிற உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் கிழிச்சு டோட்டலா வெளியெடுக்கிற மாதிரி ஐட்டங்களை எடுத்துட்டு வர்றாரு. பொறுமையா தான் இருக்கிறாங்க எல்லாரும், சொந்தக்கார் பொறுமையாக்கிறாரு, பாப்பா பொறுமையாக்கிறாரு, மகன் பொறுமையாக்கிறாரு, அங்குள்ள எல்லாரும் பொறுமையாக்கிறாங்க, எல்லாரும் அமைதியாக்கிறாரு. என்ன காரணம், அவர் என்ன செய்ய போறாரு, எது செய்ய போறாரு, என்ன வேலை செய்ய போறாரு, அது நலவாம சில பொழுதுகள்ல வேற புணமாவும் போகலாம், நடக்கக்கூடிய ஆபரேஷன் இல்லை, ஆனா நம்ம பேசாம தான் இருப்போம், ஏன் எங்களுக்கு அதை பத்தி இல்மொன்று இருக்குது, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இது பக்கத்துல ஒருத்தன் நம்மளே கொலை செய்யவே வந்திக்குமானா, கத்தி எடுத்துட்டு போனான் வைங்களே, அவனை பத்தி ஃபுல் டென்ஷன் ஆயிருந்துட்டே இருப்போம், ஆனா நம்மளுக்கு டார்கெட் பண்ணியே வந்திருக்க மாட்டான். ஏன், என்ன நடக்க போறா, இல்ம் நம்மகிட்ட என்ன செய்யல, அங்க இல்ல நம்மளால பொறுமையா இருக்கிறாரு, நம்மளால பொறுமையா இருக்க முடியும். இது மனித இயல்புல உண்டு. நம்ம எங்க அவசரப்படுவோம் தடுமாறுவோம், எந்த இடத்துல இல்ம் இல்லையோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் குழப்பம் அடைவோம். அதுல வந்து மனிதரால ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, விளங்க முடியாது, அது அது என்ன பொறுமையா இருக்க முடியும். இதை அவர் புரியறாரு, ஹிஜ்ர அலை இஸ்லாம் அதை சொல்றாரு. அதனாலதான் முதல் நிபந்தனை போட்டா, நீ பொறுமையா இருக்க மாட்டாயிருந்ததுனால முதல் நிபந்தனை என்ன போட்டாரு, நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு போட்டாரு. நீ பொறுமையா இருக்க மாட்டாய், அதனால நீ செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன, கேள்வி கேட்க கூடாது. அந்த நிபந்தனையை ஏற்று தான் அவர் உள்ளுக்கு நுழைஞ்சார். ஆனா முதலாவது சொல்லிட்டாரு, உங்களால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இவர் சப்போஸ் பொறுமையை மீறக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது பூட்டு போட்டு தான் என்ன செஞ்சாரு, எடுத்துட்டு போனாருன்றத பாக்குறோம். அப்ப பாருங்க, இதுல பெரிய ஒரு செய்தி என்ன தெரியுமா, ஒரு மனிதனால பொறுமையாக இருக்க முடியாது தனக்கு அறிவில்லாத விஷயத்துல, ஏன்னா அவனுக்கு அதை பத்தி தெரியாது, அதனால அவனால வந்து அதை வந்து விளங்காம இருக்க முடியாது. அப்படி இருந்தா அவனுக்கு கேள்வி என்ன செய்யும், வருத்தம் செய்யும். அப்ப ஒரே வழி என்ன, இவனுக்கு படிச்சு முடிக்கும் வரைக்கும் இதுல கேள்வி கேட்க கூடாதுன்ற விஷயத்த என்ன செய்யணும் சொல்லணும். இது எல்லாரும் ஆசிரியர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, மூணாம் ஆண்டுல படிப்பிப்பாங்க, படிப்பிச்சுட்டு இது இப்போ உங்களுக்கு குழப்பமா இருக்கும், உங்களுக்கு நீங்க ஃபிஃப்த் கிரேட் போற நேரத்தில் எல்லாம் தெளிவாயிருமிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ஏன், தேர்ட் கிரேட்ல உனக்கு எவ்வளவு விளங்கப்படுத்தா என்ன செய்யாது, இது விளங்காது, நான் தான் டவுன் கிரேட் ஆக வேண்டி வரும், விளங்கிட்டா அப்படி நினைச்சு விட்டுருப்பாரு, நிலை விளங்கப்படுத்திருப்பாரு. ஆனா இவனுக்கு அவர் ஆசிரியர் அவ்வளவு பெரிய திறமையானவர், ஆனாலும் விளங்கப்படுத்த மாட்டார். அவர் விளங்கப்படுத்தினால் எல்லா குழம்பி இருக்கிற அடிப்படை என்ன செஞ்சிடும், இவனுக்கு போயிருமேனா அவனுக்கு ஒரு அஞ்சாம் ஆண்டுல விளங்கும், இது எட்டாம் ஆண்டுல உனக்கு இது விளங்கும், இப்ப உனக்கு எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்யாது, விளங்காது அப்படின்ட்டு போயிருவான். இதுதான் மனிதருடைய இயல்பு. இதை விளங்கி நம்ம நம்ம சின்ன பிள்ளைகள் வந்து சில கேள்வி கேட்போம், சரியா, நம்ம பெரிய சயின்டிஸ்டாவே இருப்போம், பெரிய சயின்டிஸ்ட், பிளைட் எப்படி பறக்குதுன்றதை நம்ம நல்லா படிச்சு ஆய்வு செஞ்சிருப்போம். ஆனா ஆறு வயசு புள்ள கேள்வி கேட்டானுங்களே, இந்த பிளைட் எப்படி பறக்குதுன்னு எப்படி பதில் சொல்லுவீங்க, தெரியாது. ஏன் தெரியுமா, நம்ம படிச்சுக்கிற நிறைய பிளைட் எப்படி பறக்கிறோம் நல்லா விளக்கம் தெரியும், கேட்கிறவன் யாரு, ஆறு வயசு படி, இவனுக்கு எப்படி இதை விளங்கப்படுத்துறது அப்படி என்ற அடிப்படையில விளங்கப்படுத்த இயலாது. விளங்கிட்டா ஏன்டா, அவன்கிட்ட போய் அது சேராது, அவன்கிட்ட போய் சேராய்க்கிற நேரத்தில் நீங்க என்னத்தை விளங்கப்படுத்தினாலும் இவருக்கு ஒழுங்கா விளங்கப்படுத்த தெரியாதுன்னு அவன் நினைப்பானே ஒழிய அவனுக்கு கிரைக்க தெரியாது அவன் நினைக்க மாட்டான். அவனுடைய அளவு அவ்வளவுதான், அப்படி அவன் நினைக்க மாட்டான். இவர் ஒழுங்கா விளங்கப்படுத்துறாரு இல்லை அப்படின்னு நினைப்பேன். அவனால எவ்வளவு விளங்கினாலும் விளங்கப்படுத்தல முடியாது, ஏன்னா அவனால அவ்வளவுதான் முடியும். இது உலகத்துல சில விதிகள். அதனால கேள்வி கேட்க கூடாது என்பது எல்லா இடங்களையும் எனது, அதாவது நியாயம் இல்லாது விட்டாலும் சில இடங்கள் அதுக்குரிய நியாயங்கள் என்னது உண்டு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்கள்ல இன்னொன்று என்ன, சில இடங்கள்ல வந்து ஒருவருடைய அது தனிப்பட்ட சப்ஜெக்ட் ஆகிக்கும், அல்லது ஒரு 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 மேனேஜ்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டதாகிக்கும். எல்லாரும் கேள்வி கேளுங்கன்னு ஒரு உருவாரா, நீங்கள் வேண்டிய கேள்வி கேட்கலாம். நான் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு முடிவெடுத்த என்கிட்ட தேர் கேள்வி கேட்கலாம்னு சொல்ல இயலாது. ஏன், ஒருவரை திடீர்னு விளக்க வேண்டிய வரும் நல்ல ஒத்தனாக இருப்பான், அங்கே வந்து முழுமையான ஒரு ஈடுபாடு உள்ளவனாக எந்திரிப்பான். ஆனால் இவர்கிட்ட அனுபவத்தில் ஒன்று விளங்கி இவனை இப்போ விளக்கினா தான் என்னது இந்த கம்பெனி ஒழுங்காக என்ன செய்யும் போகும் என்று விளங்கி. இது விளக்கம் சொல்லிட்டீங்கம்மா, யாருக்கும் யாருக்கும் விளக்கம் என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. அது அவருக்கு மட்டும் அவரோட அனுபவத்துக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம். கேள்வி கேட்டால் ஒழுங்காக விளங்கப்படுத்துறாள்ன்னு சொல்லல, உனக்கு அது தெரியாது, விளங்கப்படுத்தவும் இயலாது. எனவே உலகத்தில் சில விஷயங்கள் விளங்கப்படுத்த முடியாது, சில விஷயங்கள் வந்து கேள்வி கேட்க நம்மளுக்கு பொறுமையாக இருக்க முடியாது என்பதனால கேள்வி கேளுங்கன்னு எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்லவும் முடியாது என்கின்ற ஒரு விதியை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு பாருங்க. மூசா அரசு அவரோ இல்முழுவா நல்லா தான் அனுப்பிக்கிறா, படிக்க அனுப்பிக்கிறான்னு தெரிஞ்சு கேள்வி கேட்டாரா இல்லையா, கப்பல் ஓட்ட போட்டால் கேள்வி கேட்க நடவரமா இல்லையா, அவ்வளோ போகிற கப்பல் நல்லா இருக்கிற கப்பலை போட்டு ஓட்டையை போட்டுட்டார் மூசா அரசு. அது இவர் போட்ட ரீசனையாக சொல்லணுமா இல்லையா, அவர் சொல்லலை கேள்வி கேட்காமட்டு போனார். அவர் மூசா அரசு என்ன செஞ்சார், அநியாயமாக அந்த ஊர் மக்களை தாட்டுறதுக்காக வேண்டிய கப்பல் என்ன செஞ்சிட்டீங்க ஓட்டையை போட்டீங்களேன்னு சொன்னார். ஆனால் பதில் கேள்வி அவர் பதில் சொல்லலை, கேள்வி கேட்க வேணான்னு சொன்ன நீங்கள் என்ன செஞ்சீங்க கேட்டீங்க, அதனால நிறுத்திடுவேன்னு சொன்னார். இல்லை நான் இதே போல கேட்க மாட்டேன், இவர் பிழை ஏற்றுக்கிட்டார், இதே போல கேட்க மாட்டேன் அப்படின்றார். ஏன்னா இப்போ இதில் இவர் ஒரு இல்மோட செய்கிறார், அவருக்கு அந்த இல்மு இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் கேள்வி கேட்க முடியாது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு, நம்மளோட சிந்தனை அங்கே போய் என்ன செய்யாது சேராது அப்படின்றது. கதா கதிரை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்க வேண்டாம் என்று இறைவன் சொன்ன விஷயம், சில பொழுதுகளில் இறைவன் இந்த உலக படைப்பில் சில சிறு வச்சுக்கிறான், சிறு ரகசியம். ரகசியம் என்றால் அந்த ரகசியத்தில் இந்த உலகம் இயங்குது, அந்த ரகசியத்தில். அதாவது இறைவனுடைய சின்ன சின்ன செட்டப், உயிர் ஒரு செட்டப், இறைவனுடைய ஒரு ஏற்பாடு, அதுதான் இந்த உலகத்துடைய இயக்கத்துக்கான மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எல்லா பொம்மையும் செஞ்சு அதை செஞ்சு எவ்வளவு எல்லாம் செஞ்சுட்டான், எலக்ட்ரிக் தான் கொடுக்க அவனுக்கு முடியுமே, உயிர் கொடுக்க இயலாம், எல்லாமே செஞ்சு அவனுக்கு உயிர் கொடுக்க இயலாம இருக்குது. அப்ப ஏன் அதெல்லாம் முடியும், அது வந்து இறைவனுடைய சிர். இந்த உலகத்துல நீ என்ன ரொபவும் செஞ்சிரு, பிளைட்டை பறக்கவே உயிர் கொடுக்க உனக்கு இயலாது, உயிர் கொடுப்பதற்கு உனக்கு முடியாது என்பது ஒரு பெரிய ஒரு சிர். அதனால அல்லாஹ் என்ன சொன்னா, மின் அம்ரி ரப்பி வமா உதீது மினல் இல்மி இல்லா கலீலா, அது எனது காரியங்கள்ல உண்டு, உனக்கு அதுக்கு ஒரு கிருமிக்கு கூட உனக்கு என்ன செய்ய முடியாது, உயிர் கொடுக்க முடியாது. இறைவனுடைய ஆட்ட சிர். இந்த மாதிரியான சில சிறுகள்ல உள்ள பல விஷயங்கள் என்ன செய்து இருக்குது, அது மாதிரி ஒன்றாக இந்த கதிர் இருக்கிறது. இந்த உலகத்துல இறைவன் வச்சிக்கக்கூடிய நியதி விதி என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, இது எப்படி இறைவன் ஏற்பாடு செய்து எங்களுக்குரிய சுதந்திரத்தை தந்திருக்கிறான் என்பது இறைவனுடைய சிர்ல உண்டு. அந்த சிறு இறைவன் எங்களுக்கு விளங்கப்படுத்துறான்னா உங்களோட வாழ்க்கையில சோதனை என்றதுக்கு அர்த்தம் இல்லை. அது எப்படி இருக்கும்னா, எக்ஸாம் பேப்பரை ரிசல்ட்டை கொடுத்து போட்டு பேப்பரை கையில் கொடுக்குற மாதிரி, அந்த பதில் எல்லாம் கையில் கொடுத்துட்டு பேப்பரை கையில் கொடுக்குற மாதிரி, அவனுக்கு எந்த விதமான இது என்ன செய்யாது இருக்காது. வாழ்க்கை என்பது இறைவன் சோதனை என்று படைத்திருக்கிறான், இறைவன் சோதிக்கணும்னு நினைச்சிட்டான், சோதிக்கன்னு நினைச்ச போற அவன் சில விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறான், ரகசியமாக இறைவன் வைத்திருக்கான். ஆனால் இறைவன் சொல்றான் குர்ஆன்ல, மறுமை நாளில் பல் பதாலகும் மாலம் யகூனு யஹ்தஸிபூன், இந்த உலகத்தில் அவர்கள் என்னவே முடியாத விஷயங்கள்லாம் மறுமையில் அவர்களுக்கு தோன்றும். இது இப்படித்தானா, அது அப்படியா என்ற விளக்கமெல்லாம் என்ன செய்யும், மறுமை நாளில் தோன்றும் என்று அல்லாஹ் தஆலா சிந்தனையில் பிறக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டலாம். எனவே முதல் அம்சம் கலா கதிரை பொறுத்த வரைக்கும் சிறும் மின் அசரார் இல்லா, அல்லாஹுடைய எப்படி உயிர் இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு ரகசியத்தில் உள்ள ஒன்றாக இருக்கிறதோ, அதே போன்று இந்த கதிர் என்பதும் மிகப்பெரிய கைபுல உள்ள ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அது இறைவன் வந்து எங்களுக்கு என்னது, அதை இதிராக் பண்றதுக்கான ஏற்பாடு இல்லை, அதை பத்தி அடைவதற்கான வழி இல்லை. அதனால இஸ்லாம் என்ன சொல்லி என்ன செய்ய மாட்டேன், நீங்க கேட்க வேண்டாம், அதை பற்றி கேட்க வேண்டாம். சரி, இரண்டாவது கேட்க வேண்டாம் என்று அப்ப நியாயம் விளங்கிட்டு, ஆனாலும் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது என்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, நீங்க இதுல ஏதோ கேட்டா குழப்பம் இருக்குது விளங்குது இல்லை அப்படின்னு, சுதந்திரம் இருக்கிறது நல்லா நம்ம பிராக்டிக்கலா புரியும், எங்களுக்கு சுதந்திரம் இதை சேர்த்து புரிஞ்சீங்கன்னா சிக்கலாயிரும். எது அல்லாஹ் தஆலா சொல்றானே, நான் நாடாம எதுவும் நடக்காது, நான் நினைக்காம நீங்க நினைக்க மாட்டீங்க, இதை நம்ம ரகசியம் என்று வச்சிடணும். இறைவனுடைய கதிருடைய இறைவனுடைய ஆற்றலோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதை இதை ஜாயின் பண்ணக்கூடாது. ஜாயின் பண்ணாம ஒப்பிடாம எங்களுக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறதா, அது நம்ம அழகா உணரலாம். இப்ப நிறைய பேர் கதிரை எங்க யூஸ் பண்றேன்டா, ஒருவர் தொழாம வைப்பார், அவர்கிட்ட போய் ஏன்ப்பா தொழுவுறீங்களேன்டா, அல்லாட விதி, அல்லாஹு தாலா உங்களை தொழண்டு எழுதிக்கிறான், என்னே தொழக்கூடாதுன்னு செஞ்சுக்கிறான் எழுதிக்கிறான். இப்ப அந்த இடத்துல வந்து நம்மள என்ன செய்யாது, அது சார் நீங்க கொஞ்சம் முயற்சி எடுக்கணுமா இல்லையா, நானும் முயற்சி எடுக்கத்தான் செய்யறேன், அல்லாட விதி. இப்ப நான் என்ன பள்ளியோன்னு வரோம்னா நினைச்சு வந்தேன், அதுக்கு இடையில சினிமாவுக்கு போயிட்டேன், அல்லாஹ் என்ன திருப்பிட்டான், அல்ல என்ன செஞ்சுட்டான், என்னைய திருப்பிட்டான். இந்த நேரத்தில் வந்து இந்த மார்க்கம் பேசக்கூடியவங்க கூட அந்த நேரத்தில் பெரிய தடமாறி கண்டிருப்பாங்க, இந்த கலாக்கத்தை பற்றி ஒரு விளக்கத்தை எடுத்துட்டு தான் வரணும் இந்த ஏரியா கண்டு போயிடுறாங்க. ஏன் அந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்குற நேரத்தில் இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது, இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. அந்த டென்ஷன்லேயே நேராக வந்த ஒரு சகோதரர், நாளையிலேருந்து அக்கீதா பாடம் எடுக்கிறீங்கிறாரு. இவர் ஒரு ஆள் சகோதருக்கு ஒரு அட்வைஸ் பண்ண போகிறாரு, அட்வைஸ் போன நேரத்தில் அவர் கலாக்கத்தில் தூக்கி போட்டார். இவர் கொஞ்சம் விளக்கம் சொன்னதில் அந்த மாத்தா சாவுன்னு இல்லா ஏஷா அல்லா, நீங்க நினைக்கிறதா இருந்தாலும் அல்லாஹு தாலா என்ன செய்யணும் நினைக்கணும்ன்ட்டு, அது மிக முக்கியமான வசனம். இந்த அக்கீதா விளக்கத்தை படிக்கணும்னு இப்ப இந்த பிரச்சனையால, அதனால அக்கீதா படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்திருக்குது, அது நல்ல விஷயம் தான், ஆனா வந்த இடம் தான் பிரச்சனை. இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கலா அதாவது இந்த சப்ஜெக்ட் இறைவனுடைய சிறுமின் அசார் இல்லா அப்படி இடத்துல நம்ம பிரிச்சுட்டு எப்படி உயிரை வைக்கிறோமோ அது மாதிரி. ஆனால் சுதந்திரம் தரப்பட்டிருக்கிற இடத்தை மட்டும் அவருக்கு வழங்கப்படுத்தலாம். மனிதன் ஷைத்தான் தான் என்ன இப்படி தவறா வழி நடத்துறான் விளங்கப்படுத்துற அமைப்புல நிறைய விஷயம் இருக்குது. உதாரணமாக அதாவது இந்த வாதத்தை வச்சாங்க, முதலாவது அல்லாஹ்வு மேல் அல்லாஹு தாலா நாடி இருந்தா நம்ம இணை வைத்திருக்க மாட்டோம் என்று சொன்னது யாரு, காபிர்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லாஷா அல்லாஹு மாஷரக்னா, அல்லாஹ் நாடி இருந்தா நம்ம இணை வச்சிருக்க மாட்டோமே, அல்லாஹ் நாடானா இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. இதை மாதிரி முனாஃபிக்கிங்களோ ஓதி ஊத்துது போயிட்டு இருந்தாங்க, திரும்பி ஓடி வந்துட்டாங்க 300 பேர். ரசூலாங்க தோல்வி அடைஞ்சு வந்துட்டாங்க, வந்த உடனே ஒரு வசனம் சொன்னாங்க, இதுதான் நம்ம ஓடி வந்ததுக்கான காரணம், எங்களுக்கு தெரியும் அங்க போனா நம்மளுக்கு என்ன செய்யும் பிரச்சனை வரும் என்று, அவங்களும் எங்களோட இருந்திக்க கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வுத்தால ஒரு பதில் சொன்னான் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன பதில் சொன்னா விளங்கப்படுத்தல. அப்படி என்றால் நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் மரண ஃபத்ரா அன்குமுல் மௌத், உங்களை விட்டு மரணத்தை தடுத்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நல்ல வசனம் இருக்கு, உங்களை விட்டும் மரணத்தை தடுத்து கொள்ளுங்கள். இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அங்கே மரணம் வரும், அங்கே போனால் நம்ம மௌத்தாகிடுவோம், அதனால தான் நம்ம வந்தோம் நாங்கள் அப்படின்னா உங்களுக்கு எங்கே மௌத்து வரும்னு தெரியும். அப்படின்னா அடுத்த என்ன ரிசல்ட்டு, மரணம் வராமல் நீங்கள் தடுத்து கொள்றதுக்கு ஆற்றல் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது, எங்கே மௌத்து வரும்னு இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறதா உங்களுக்குள்ள வழி. எனவே மரணத்தை உங்களை விட்டு தடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சொல்கிறான், நீங்க வெறும் யூகமாகவே என்ன செய்றீங்க, எல்லாவற்றையும் பேசுகிறீர்கள், ஏன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்க மௌத்தாகுவாங்க, அந்த இடத்துல மௌத்து வரும் அவங்களுக்கு தெரியாமலே அந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க, அவங்க வருவாங்க தெரியும். ஆனா போய்க்கு கதிரை பத்தி என்ன செஞ்சாங்க, தெரிஞ்சுதான் நம்ம போகாம இருந்தோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹ் பதில் சொன்னான். அதே போல நீங்க பார்க்கலாம் என்று சொன்னா, இந்த மார்க்க சம்பந்தமா பேசுறவங்க பாருங்க, அவங்க உண்மையான நீதியானர்களா என்ன என்ன செய்யணும், அல்லாஹு தாலா வந்து என்னை வந்து தொலாமரிக்க நாடிட்டான், ஆனால் அவர் தொழாம இருக்கிறாரு, தொழாம இருக்க நாடிட்டான், அதனால நான் தொழாம இருக்கிறேன் என்று இறைவன் நாடாததனால் தான், இறைவன் அவர் தொழாமல் இருக்க வேண்டும் என்று நாடியதால் தான் அவர் தொழாம இருந்தார், சந்தேகம் இல்லை. இறைவன் அவர் பள்ளிக்கு வரக்கூடாது என்று நாடியதால் தான் அவர் பள்ளிக்கு வராமல் இருந்தார், சந்தேகம் இல்லை. அதைத்தான் நம்ம கதிர் என்றோம், அதைத்தான் நம்ம கதிர். இவர் திருட வேண்டும் என்று இறைவன் நாடியதனால் தான் அவர் திருடினார், இவர் கொள்ளையடிக்க வேண்டும் என்று இறைவன் நாடினதால் அவர் கொள்ளையடித்தார், இவர் தொழ வேண்டும் என்று நாடினால் அவர் தொழுதார், சந்தேகம் கிடையாது, அதான் எங்க கதிரோட நம்பிக்கை. ஆனால் இது இறைவன் எங்களுக்கு என்ன தெளிவா சொல்லிட்டாண்டா, ஆனா இது உங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு தனியா ஒரு சுதந்திரம் இருக்குது, இதை புரிஞ்சுக்கொள்ள மாட்டீங்க நீங்க, இந்த கதிரோட சேர்த்து அதை என்ன செய்ய மாட்டீங்க, ஒரு காலம் நீங்க புரிஞ்சுக்கொள்ள மாட்டீங்க, கேள்வி கேட்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. எனவே அதை வச்சு நம்ம பதில் சொல்லக்கூடாது, சொல்லாம பிராக்டிக்கலி என்ன கேட்கலாமண்டா, இவன் உண்மையில இதை சொல்றானா பொய்யா சொல்றான்னு அவன்லே நிறைய ஆதாரம் இருக்குது. இப்போ உதாரணமா இது தவிர மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுங்க, ரோட்டால ஒரு பாம்பு போகுது, இப்படி போற டைம்ல குரோசா வருது, இவர் இயல்பா என்ன செய்யணும், அல்லாஹ் தாலா நாடினா கொத்தும் நாடாட்டி கொத்தாது அப்படின்ட்டு போகணும், உடனே பாஞ்சிருவாரு, பாஞ்சிட்டு அல்லாஹு தாலா பாம்புல இருந்து நான் தப்ப வேண்டும் என்று நாடி இருக்கிறான், அல்லாஹு தாலா பாம்புல இருந்து தப்ப வேண்டும் என்று நான் நாடி இருக்கிறான், காய்ச்சல் வந்துருது, உடனே டாக்டர்கிட்ட போறாரு, என்ன சொல்லிருக்கணும் அவரு, அல்லாஹ் நாடினா என்ன செய்யும் குணமாகும், அல்லாஹ் நாடினா குணமாக, டாக்டர்கிட்ட போறது குணமாகிரும், அல்லாஹ் எனக்கு குணமாக வேண்டும் என்று நாடி இருக்கிறான், அல்லாஹு தஆலா எனக்கு குணமாக வேண்டும் நாடி இருக்கிறான். அதே போல ஒரு தொழில ஈடுபடுறது நல்லா பிளான் பண்ணி அப்ப ஒரு ஆள் வாரார், நீங்க தான் சொன்னீங்க அல்ல நானும் தொழலேண்டு. அப்ப இந்த இடத்துல உழைப்புக்கு மட்டும் இவ்வளவு ட்ரை பண்றீங்க அல்ல, இதுல இதை நாடி இருக்கிறான். எது நீ நான் உழைப்புல நிறைய தேடணும், உழைப்புல நிறைய ஐடியா பண்ணணும் அல்ல நாடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அதன் அவர் எப்படி நிக்கல அல்ல நாடினா கிடைக்கும், அல்ல நாடாட்டி என்ன செய்யாது கிடைக்காத நிக்க நல்ல முயற்சி என்ன செய்வார் எடுப்பார். உணவு வீட்டிலேயே இருந்துட்டு அல்ல நாடினா ரிசுக்கு வரும், அல்ல நாடினா ரிசுக்கு வராம இருக்கும் அப்படின்னு நிக்கல, உழைக்கிறார். கேட்டா அல்ல எனக்கு இதை நாடிக்கிறான். இதுல ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லுது, சரி கடைசி நேரம் உனக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர், இனி மௌத்துக்கு தான் வாய்ப்பு உனக்கு அதிகம், இன்னும் ஒரு மாசத்துல நீ மரணிச்சிருவாய் அப்படின்னா கூட என்ன செய்யணும், அட்லீஸ்ட் அங்கேயாவது பரவாயில்ல கொஞ்சம் சுதந்திரம் விரிவா இருக்கு. இங்க என்ன செய்யணும், அல்லாஹு தாலா நாடு ரெண்டு கிட்னிக்கு கூட வாழ்றதுக்கு இதாரு, இதனால மத்தவன கஷ்டப்படுத்திட்டு தேவலாம், வெறும் அல்லாடைய நாட்டை மட்டும்தான் இதுல இருக்கப்பேன், அல்லா நாடினா நான் பொழைப்பேன் அதுக்காக இன்னொத்தனை கிட்னி நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் உண்டு இல்லை, அல்லா நாடினா நான் பொழைக்க மாட்டேன்னு இருப்பாரா இல்ல, கடைசி ஒரு நிமிஷம் இருந்தாலும் வேற வேண்டிய கிட்னி எடுத்து வாழ்றத என்ன செய்யறான் அவன் நினைக்கிறான், ஆனா அல்லா அவனுக்கு அது நாடினு சொல்லுவான். இதுல இருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு விளங்கு, அவன் உலக வாழ்க்கையில எல்லாம் அவனுக்கு சார்பா ட்ரை பண்றான், சார்பா முயற்சி எடுக்கிறான். இப்ப இறைவன் என்ன கேள்வி எங்கள்ட்ட கேட்க போறான் தெரியுமா, கலாகதரை பத்தி அல்ல, நீ கலாகதரை பாத்தியான்னு மட்டும் கேட்க போறது விளங்கிட்டா, என்ன சப்ஜெக்ட் கேள்வி விளங்கிக்கொள்ளணும். உலக விஷயத்துல எல்லாம் நீ நல்லதை ஆசைப்பட்டு நல்லதை எண்ணம் வைத்து ஒரு உந்துதல் செஞ்சியா இல்லையா செஞ்ச, மார்க்க விஷயத்துல எல்லாம் உண்ட உள்ளத்துல அசல்ட்டாக இருந்துகண்டு அதுல தூக்கி வீசிக்கண்டு பிந்தினியா இல்லையா, இதா இந்த உணர்வு உனக்கு இருந்ததா இல்லையா, இந்த உணர்வு உனக்கு இருந்ததா, இந்த உணர்வு அடிப்படையில் நீ செயல்பட்டியா இல்லையா, இந்த உணர்வு, இந்த உணர்வுல உனக்கு நினைத்திருந்தால் அந்த நிமிஷம் மாற்று உரையில செய்வதற்கான மன தூண்டுதலும் உனக்கு இருந்ததா இல்லையா. ஒரு மனிதனுக்கு ரெண்டு இருக்கும், சிகரெட்டை கையில வச்சுட்டு ரெண்டு தூண்டுதல் இருக்கும், கதிர் என்னன்னு தெரியாது, இதை வந்து நம்ம குடிப்போம் குடிக்காமல் இருப்போம் என்று ரெண்டு மன தூண்டுதலும் அவன கையில என்ன செய்யும் இருக்கும். இவனுக்கு இப்ப வீசவும் ஏழும் எடுக்கவும் ஏழும் என்கின்ற மன தூண்டுதல் இருக்கும், இரண்டும் கதிரில் எழுதப்பட்டிருந்தா மட்டும் நடக்கும் அதுல சந்தேகமே கிடையாது, ஆனா மன தூண்டுதல் அவனுக்கு என்ன செய்யுது அந்த இடத்துல இருக்குது. இந்த இஃப்தியாரை நீ ஏன் மார்க்கத்துக்கு கொடுக்காம மத்த எல்லாத்துக்கு மட்டும் கொடுத்த, மார்க்கத்துக்கு கொடுக்காம, ஏன்னா அவர் ரெண்டுக்கும் வேறமாய் நடந்தது விளங்குதா இல்லையா, ரெண்டு விஷயத்த வேறமாய் நடந்தது விளங்குங்க, மார்க்க விஷயத்தை நடக்கிற இடத்துல என்ன செஞ்சாரு பொடுபோக்காக இருந்துட்டு அல்லாட விதி என்றாரு, உலக விஷயத்துல என்ன செஞ்சாரு ஆர்வமா செயல்பட்டு அல்லாவுடைய விதி என்றார், அல்லாவுடைய விதி என்றார். இதை பற்றி கேள்வி என்ன செய்யும் இருந்தே ஆகும், நீ கதிரை பார்த்துட்டு செய்யல, கலா கதிரை பார்த்து கலா கதிரில இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்யல, நீ செய்யவில்லை பார்க்கல, இந்த உள்ள தூண்டுதல வித்தியாசம் இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப பிராக்டிக்கலி நீங்க மார்க்கம் சம்பந்தமாக இந்த கதா கதிரை சொல்லி பேசுறவங்க எல்லாரையும் பாருங்க, உலக விஷயத்துல கரெக்டா என்ன செய்வாங்க அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள், இருந்து கொண்டு இருந்து அவருடைய வாதத்தையும் பாத்தீங்கன்னா வேண்டுமென்று இந்த வாதம் வைக்கிற மாதிரியே என்ன செய்யும் உங்களுக்கு விளங்கும், வேண்டுமென்று எந்த அளவுக்கு வேண்டுமென்று வாதம், ஒரு சாதாரண நாலு பேர் அமர்றோம், இந்த நாலு பேர் அமர நம்மளுக்கு கெடுதி இருக்குன்னா வராம இருந்துருவாங்க, நலவு இருக்குன்னா வந்துருவாங்க, சாதாரண இடங்கள்ல இது எப்படி அந்த விஷயத்தை கூட உனக்கு தீர்மானிக்க முடிகிறது, திருமணம் எத்தனை தேர்வுகளுக்கு பின்னால நடக்குது உனக்கு, அப்ப இதெல்லாம் என்ன இறைவனுடைய விதி என்ற பகுதி ஒன்று இருக்கிறது, ஆனா உனக்கு இந்த உலக லாப விஷயத்துல எல்லாம் நீ என்ன செய்யறான்னு ஒரு சின்ன மன ஆர்வம் என்ன செய்யறாய் உனக்கு காட்டுகிறாய், இந்த மன ஆர்வத்தை மார்க்க விஷயத்தை என்ன செய்யறது இல்ல காட்டுறது இல்ல, விதியை கொண்டு வந்து என்ன செஞ்சிருது சேர்த்துறது. ஆனால் நான் சொன்ன அசில் இருக்குது என்ன, இந்த உலகத்துல எதுவாக இருந்தாலும் இறைவன் நாடாம என்ன செய்யாது நடக்காது என்கின்ற பகுதி இருக்கிறது, அதை இதோட சம்பந்தப்படுத்தி வச்சிங்கன்னா அங்கதான் பிரச்சனை உண்டாகுது, அது வேற அது இறைவனுடைய சிறுல உண்டு வழங்கணும். மூன்றாவது சகோதரர்களே, சரி இப்படி ஒரு சிக்கலான விஷயத்தை இறைவன் சொல்லாம எந்திக்கலாமா இல்லையா, மனசை யோசிக்கணும் என்ன சொல்ல, ஓகே அப்படி சிறு ஒன்று இருக்குதா ரகசியம் ஒன்று இருக்குது சொல்லாம அமல் செய்யுங்கடா சொல்லிக்கலாம், சொன்னதுனால இவ்வளவு பிரச்சனை மறுமையில விளங்குற டைம்ல அதை சொல்லிக்கலாமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருமே, அப்படி வச்சுக்கிறீங்கனாலும் இதுல பிரச்சனை இருக்கு. ஏனென்றா நம்ம நம்ம நம்பக்கூடிய இறைவன் என்ற நம்பிக்கைக்கு இது ஏனைய மதங்கள் வந்து சொல்லக்கூடிய இந்த பல கடவுள் கொள்கை கோட்பாடு மாதிரி இல்லை, நம்ம இறைவன் என்ன சொல்றோம், பலஹீனம் இல்லை வீக் இல்லை பூர்ணத்தில் பூர்ணமானவன் இது சொல்றோம். இறைவன் தான் படைத்த படைப்பு நாளைக்கு என்ன செய்யும் தெரியாம இருந்தா அவன் இறைவனா, இறைவன் இல்லை. இறைவன் ஏற்பாடு செய்யாத ஒன்று இந்த உலகத்தில் ஒன்று நடந்த அவன் இறைவனா, அவன் இறைவன் இல்லை, நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம். இறைவன் தான் படைச்ச ஒரு படைப்பு தான் ஏற்பாடு செய்யாத ஒன்றை செய்கிறான்டா, அவன் படைக்கல. படைப்பு என்பது என்ன, வெறுமனே வந்து இதை படைக்கிறது இல்ல, அது சடங்களை மட்டும் படைக்கிறது இல்ல, சக்தியை படைக்கிறது படைப்பு தான். சக்தி என்ற என்னது, ஒத்த சிரிக்கிறார் இது ஒரு சக்தி, விளங்கிட்டா, ஒத்த இழுக்கிறான் அது ஒரு சக்தி, ஒத்த நையாண்டி செய்யறான் அது ஒரு சக்தி, புத்தர் வந்து சாப்பிடுற அது ஒரு சக்தி, அதாவது செயல்பாடுகளை சொல்றேன். இதை இறைவன் என்ன செய்யணும், படைக்கணும். இல்ல, செயல்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்படவில்லை, அது இவர் தான் தானா என்ன செய்யறாரு, உண்டாக்கி கொள்றாரு. சடங்கள் எல்லாம் இறைவன் படைத்தாண்டா அந்த இடத்துல என்ன செய்யுது, இறைமை கோட்பாடு உடையுது. இந்த உலகாலிக்கு குள்ளிசை எல்லா விஷயத்தையும் யார் படைச்சிருக்கணும், இறைவன் படைத்திருக்க வேண்டும். அதனாலதான் கலாக்கதிரை நீங்க நம்புற நேரத்தில் நாலு விஷயங்கள் கட்டாயம் நம்பணும். கலாக்கதிரை நம்புற நேரத்தில் நாலு விஷயங்கள் கட்டாயம் அதை சேர்ந்து நம்பி ஆகணும். ஒன்று என்ன தெரியுமா, இறைவன் ஒரு விஷயத்தை, அதாவது படைப்பதற்கு முன்னால் இருந்த ஏற்பாடுகளை சொல்றேன், இறைவன் ஒரு விஷயத்தை எழுதினான், இரு விஷயத்தை, இது நடக்கணும் இது நடக்கும் அப்படின்னு இறைவன் என்ன செய்தான், எழுதினான். இது நம்மளுக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அடுத்ததாக இறைவன் ஒரு விஷயத்தை வந்து தக்தீர் பண்றான் என்பதுக்குரிய அந்த நாலு வடிவங்கள், இறைவன் ஒரு விஷயத்தை எழுதினான், அடுத்ததாக இறைவன் ஒரு விஷயத்தை நாடினான், இறைவன் ஒரு விஷயத்தை படைத்தான். முதல் அம்சம் எல்லாவற்றுக்கும் முதல் அம்சம் கத்தர நிர்ணயித்தான். முதலாவது விஷயம், இறைவன் ஒரு விஷயத்தை நிர்ணயித்தான், ஒரு விஷயத்தை தீர்மானித்தான், ஒரு விஷயத்தை முடிவெடுத்தான், இப்படித்தான் நடக்கணும். இரண்டாவது அதை எழுதினான், பின்னர் அதை நாடினான், பின்னர் அதை படைத்தான். இதான் உலகம். இந்த நாளையும் தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. இதுதான் நம்பிக்கை. அதாவது முதலாவது இறைவன் ஒரு விஷயத்தை தீர்மானிச்சாத்தான் இந்த உலகத்தில் அப்படி ஒன்று உண்டாகும், இல்லாட்டி உண்டாகாது. உண்டாகும் என்று சொன்னா இறைவன் இறைமையில குறைபாடு இல்லையா, இறைவன் நினைக்காமலே ஒன்று உண்டாகும் என்றா அது இந்த உலகத்துல இறைமையில ஒரு பலகீனத்துல உண்டு. அப்ப இறைவன் ஒரு விஷயத்தை நிர்ணயித்தான், எதுவாக இருந்தாலும் சரி, இளவிலிருந்தா இருந்தாலும் சரி, எண்ணங்களாக இருந்தாலும் சரி, யார் தீர்மானிக்கணும், இறைவன் தான். பின்னர் அவன் தான் என்ன செஞ்சான், அதை எழுதினான். பின்னர் எந்த டைம்ல அது நடக்கணுமோ அந்த டைம்ல அதை என்ன செஞ்சான், நாடினான். அதன் பின்னால் அதை படைத்தான், அந்த செயல்பாட்டையோ அந்த சடத்தையோ அல்லாஹ் படைத்தான். இந்த நாலு இல்லாம இந்த உலகத்துல ஒன்று உருவாகமா இருந்தா, இந்த நாளுக்கு வெளியே ஒன்று உருவாகமாக இருந்தா, அங்கு இறைவனுடைய பலகீனம் ஒன்று என்ன செஞ்சிடும், உண்டாகிடும். அதனாலதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்பிக்கை என்னண்டா, இந்த உலகத்துல எண்ணங்கள் கூட இறைவன் படைத்தது தான், எண்ணங்கள் கூட இறைவன் தீர்மானித்தது தான். அதுக்கு தான் கதிர் சொல்லப்படுது, அதுக்கு தான் கதிர் சொல்லப்படும். அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடு எல்லாமே யாருடைய கண்ட்ரோலுக்கு உள்ளது, இறைவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள உள்ள விஷயங்கள். அவன் ஏற்படுத்தியது, அவன் நினைத்தது, அவன் நாடியது, அவன் படைத்தது. இதை நீங்க இறைவனுடைய பூர்ணத்துவத்தோட என்ன செஞ்சிருங்க, அதை வச்சிருங்க, வைத்து விட்டு மற்ற பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னா நன்மை செய்யுங்கன்னு இறைவன் சொல்றான், நன்மை செஞ்சா கூலி உண்டு சொல்றான், தீமை செய்யாதீங்க என்றான், தீமை செஞ்சா தண்டனை உண்டு சொல்றான். அப்படின்னா எங்களுக்கு சுதந்திரம் என்ன செஞ்சுக்குது, தரப்பட்டிருக்கிறது. விரும்பியவர்கள் ஈமான் கொள்ளுங்கள், விரும்பியவர்கள் நிராகரியுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டையும் சேர்த்து வழங்க, இந்த ரெண்டே ஒன்றே இந்த, அதாவது ஒப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம விளங்க கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் ரெண்டு வழிகேடுகள் இதில் வந்துச்சு. உண்டு கதிரை மறுத்தவர்கள், அவங்களுக்கு பேர் கதிரியா, அதனால கதிரை உண்டா உண்டு சொன்னவங்களுக்கு தான் கதிரியா நினைச்சிடக்கூடாது. கதிரை மறுத்ததுனால கதிரியான்னு பேர் அவங்களுக்கு, கதிரில் குழப்பம் விளைவிச்சாங்க. அவங்க எப்படி கதிரை மறுத்தாங்க தெரியுமா, இந்த மரம் மட்டைகள் அதெல்லாம் ஓகே, வெள்ளையா பட பிறக்கணுமா கருப்பா பிறக்கணும் அதெல்லாம் ஓகே, ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா அதெல்லாம் அல்லாஹ் படைச்சு, அல்லாட கதிர் தான். கதிர் வசனத்தை மறுக்கிறது காமிக்குது விளக்கம், இந்த வசனங்களுக்கு எல்லாம் விளக்கம் எது, அது எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், யாரா பிறக்கணும், என்ன மாதிரி பிறக்கணும், ஆணா பெண்ணா எந்த, அதெல்லாம் அல்லாஹுத்தால தீர்மானிச்சது தான் கதிர் அப்படின்னு இந்த கதிர்கள் அந்த வசன விளக்கம் சொல்லிடுவாங்க. ஆனா என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது, நாளைக்கு என்ன செய்யறது, இதெல்லாம் அவன் தீர்மானிக்கிறது, இதுக்கு இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை. இப்படித்தான் நீங்க கதிரை விட்டு போய் ரிலீஸ் ஆகிறேன்டா, அப்படித்தான் ரிலீஸ் ஆகணும், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அது மனிதனுக்கு, மனிதனா செய்யக்கூடிய விஷயம், இறைவன் அதை படைக்கல, மனிதன் தான் அதை என்ன செய்யறான், படைக்கிறான், மனிதன் தான் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரான், அவனுக்கு முழு சுதந்திரம் அதில் வழங்கப்பட்டீங்கன்னு சொன்னான். சொன்ன உடனே பாரதூரம் விளங்கிக்க மாட்டான், இஸ்லாமிய அறிஞர்கள் கேட்டாங்க, அப்ப இவர் தான் எல்லாம் செய்வாரண்டா, அல்லாவுக்கு இவன் செய்வான்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்டாங்க. இவர் தான் இப்ப எல்லாம் செய்வாரு, இறைவனுக்கு அந்த படை அதுக்கு சம்பந்தம் இல்லைண்டா, இவன் நாளைக்கு இப்படி செய்வான் என்பது இறைவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஒரு கேள்வி கேட்டா அடுத்த வழிகட்டில் போய் விழுந்தான். இறைவனுக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும், மனிதன் நாளைக்கு என்ன செய்வான்னு தெரியாண்டான். மனிதன் என்ன செரியமன்னு சொன்னா பிரச்சனை விளைதா, மனிதன் நாளைக்கு என்ன செய்வான்னு தெரியாண்டான். இங்கதான் கதிருடைய ஜகல் என்ன செஞ்சது, உருவாகிச்சு. கதிருடைய விஷயத்துல அந்த பலகீனம் என்ன செஞ்சது, உருவாகிதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அவங்களுக்கு என்ன பேர், கதரியாக்கள். இதுக்கு ஒரு குரூப் விளக்கம் சொல்ல போச்சு, விளக்கம் சொல்ல போனா என்ன சொன்னாங்கன்னா, ஜபரியாக்களா மாறி விட்டாங்க. ஜபரியாக்கண்டா என்ன, அங்க நாட்டமெல்லாம் எவருக்கும் எந்தவனுக்கும் சுதந்திரமே கிடையாது, நரகம்னா நரகம் போய் சேர வேண்டியதுதான். விளங்கிட்டானே, உனக்கு வந்து எந்த சுதந்திரம் உனக்கு இல்லை, நீ வந்து ஏற்கனவே வந்து தீர்மானிக்கப்பட்டதுன்றது கருத்து என்ன தெரியுமா, உனக்கு சுதந்திரம் வழங்காமல் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதான் அர்த்தம். அதனால வந்து இதுல உனக்கு நீ இப்ப நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போ, அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. எது சுதந்திரம், நான் முயற்சி எடுக்கணும், அதெல்லாம் உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பேசாம போக வேண்டியதான் அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டா. இவங்களுக்கு பேர் என்ன? ஜெபரியாக்கள். அவங்களுக்கு பேர் கதரியாக்கள், பிழை. இதுல நம்ம நாங்க என்ன நிலைப்பாடு சொல்றோமோ அதான் சரி. இறைவன் என்ற அடிப்படையில் இறைவனுக்கு ஒன்றை தீர்மானித்து, ஒன்றை எழுதி, ஒன்றை நாடி, ஒன்றை படைத்து தான் இந்த உலகத்தில் ஒன்று என்ன செய்யும், உருவாகும். அது எண்ணங்கள் எதுவாக இருக்கலாம், நல்லதை கெட்டது எவனோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஒன்று. அதே நேரம் மனிதனுக்கு சுதந்திரம் என்ன செஞ்சுக்குது, வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரமும் வழங்கப்பட்டு கதிரிலும் எழுதப்பட்டிருக்கின்றதுக்குரிய சம்பந்தம் என்ன என்பதை எங்களுக்கு என்ன செய்யாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனா இறைவன் ஒரு வாக்கு தாரா, மறுமை நாளில் யாரையும் சொர்க்கத்துக்கு போடுறதுக்கு முன்னால ஏத்துக்கலாம் போட மாட்டாங்களா, இறைவனுக்கு முன்னால ஏற்றுக்கொள்ளாமல் போட மாட்டான். ஏன்? மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் பொய்யும் சொல்லுவான், மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லுவான். இறைவன் கேட்பான், இணைவே நீங்க வந்து என்னது இணை வைத்துக்கணும்தானே உலகத்துல இருந்தீங்க. அல்லாஹ் கேட்கிறான், வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிகீன், அல்லாவின் மீது ஆணையாக நாங்க இணை வச்சதே கிடையாதுன்னு அல்லாட சொல்லிடுவாங்க. அல்லாவின் மீது ஆணையாக நம்ம இணை வைத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல யாரு, அதாவது நபிமா இருக்கவங்க உங்களுக்கு எல்லா பிரச்சாரம் எடுத்து வச்சாங்களா, ஒன்றுமே எடுத்து வைக்கலன்றாங்க இவங்க, ஒன்றுமே எடுத்து வைக்கவில்லை. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அலியோ மனஹ்திமு அலா அஃவாஹிஹிம், பாய்க்கு முதலா போட்டு சீல் வச்சிருவான், மத்ததை பேச விட்டுருவான் அல்லாஹு தஆலா. சுபஹானல்லாஹ், உறுப்புக்கள் அது இதெல்லாம் எங்களுக்கு எதிராக பேசும், பேசாதோண்டு பேசுதானே பேசும். அப்ப இவங்க வந்து அந்த அதுகளோட உணர்வு ரீதியா பேசிக்கொள்வாங்க, எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீர்கள், எப்படி நீங்க பேசினீங்க, எல்லாவற்றையும் பேச வைத்த இறைவன் தான் எங்களையும் பேச வைத்தான் அப்படின்னு அதில் பதில் அவனுக்கே சொல்லும் என்ற செய்தி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளாமைக்கான ஒரு போராட்டம் நடக்கும். ஃபஅத்ரஃபு பிதம்பிஹிம் ஃபஸுஹ்கன் லிஅஸ்ஹாபி ஸஹீர், அல்லாஹ் சொல்ற தபாரக்கில எப்படி அவருடைய பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொண்ட பின்னால்தான் நரகத்துல எல்லாம் என்ன செய்வான் போடும். ஏற்றுக்கொள்ளாம யாரே அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹு அனுப்ப மாட்டான். அப்படின்னு அவ்வளவு முழு சுதந்திரம் தந்து, பொய் சொல்லக்கூடிய சுதந்திரமும் தந்து. இறைவனுக்கு முன்னாலே ஒருத்தன் பொய் சொல்றான்டா, பொய் சொல்ல இவ்வளவு சாட்சி எல்லாம் ரெடி இருந்து என்ன செய்வான், பொய் சொல்லுவான். அதனால ஏத்திராப் ஒவ்வொருத்த எப்ப செய்வான், நீயா என் தலையில விதிச்சிருந்தா ஏத்திராப் செய்வானா, செய்வா. அல்லாஹ் கேட்பான், ஒத்தனை கூப்பிட்டு, உனக்கு இந்த உலகம் அது உள்ள எல்லாவையும் உனக்கு உனக்கு இருக்குதுண்டா, நீ வந்து எனக்கு அதை தந்துட்டு இந்த நரகத்திலேருந்து தப்புவியா அப்படின்னு எல்லாம் கேட்பான். உலகமும் அதில் உள்ள எல்லாவற்றுக்கும் உனக்கு சொந்தம், இப்ப நரகத்தை விட்டு விடுதலை செய்யறதுக்கு அதை தருவியான்னு கேட்டா, நீ எல்லாம் கேட்பா, நீ தருவியா அப்படின்னு, அல்ல நான் தந்துருவேன், எனக்கு இந்த நரகத்தை என்ன செய்யணும், நான் விடுதலை செய்யணும், வெளியே வரணும், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹு தஆலா பதில் சொல்வான், இதை விட மிச்ச லேசான ஒன்றுதான் உனக்கு உலகத்துல கேட்டேன், எனக்கு இணை வைக்காதேன்னு சொன்னேன், எனக்கு இணை வைக்காதேன்னு சொன்னேன், இந்த நரகத்தை நான் போட மாட்டேன்னு சொன்னேன், அதையே நீ தரலையே, அதையே நீ என்ன செய்யல தரலையேன்னு அல்லாஹு தஆலா பதில் சொல்லுவான்னு தான் பாக்குறோம். இந்த இடத்துல உண்மையிலேயே இந்த உலகத்துல நம்ம விதியை யோசிக்கிற அமைப்புல தான் நம்ம மறுமையில யோசிச்சா முதல் பதிலா இறைவன் என்ன சொல்லுவான், ஏன்னா இறைவன் பேசுறான், அவனை பேச சுதந்திரம் கொடுத்துருவே பேச, அவன் என்ன பதில் சொல்லுவான், அவன் யாழ நீ என்னை நிர்பந்தித்து தலையில எழுதிட்டு நரகத்துல போட்டனா சொல்லணும். முதலாவது ஒரு பதில் என்ன செய்யாது, அப்படி வரா, இந்த உலகத்துல பேசினா எந்த பதிலும் மறுமையில வர, இந்த உலகத்துல சொன்னாங்களே காபிர்கள் அல்லாஹ் நாடி இருந்தா நம்ம நினைவு வச்சிருக்க மாட்டோம், அதை கூட மறுமையில சொல்ல மாட்டான். அப்ப அதை கூட மறுமையில சொல்ல மாட்டாங்கன்னு அர்த்தம் என்ன, அது வந்து பொய்யன்றது அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், நிரூபணமாகிடும், முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது என்ன செஞ்சிடும், நிரூபணமாகிடும். அதனால் அன்புள்ள சகோதரர்கள் எப்பொழுதும் ஒன்றை புரிஞ்சுங்க, யாரு கதருக்கு விளக்கம் சொல்ல போனாலும் எங்க கன்ஃபியூஸ் ஆகுவாங்க தெரியுமா, இறைவனுடைய ஆளுமை இறைவனுடைய வல்லமை என்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது கதர். எனவே எல்லாம் விதி இல்லாமல் நடக்காது, நல்லதோ கெடுதியோ, அதை கொண்டு வந்து சேர்த்து சுதந்திரத்தை சேர்த்து விளக்கப்படுத்த போனீங்கன்னு வைங்களேன், எல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும், அது இறைவனுடைய வல்லமை, அது அப்படியே வச்சிடும். அவருடைய சிறு ரகசியம் மறுமையில் என்ன செய்யும், எங்களுக்கு வெளியாகும். எப்படி இதன் ஊடாக எப்படி சுதந்திரம் வேற தரப்பட்டுச்சு அப்படி என்றது என்ன செய்யும், வெளியாகும். அதே நேரம் சுதந்திரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதற்காக நம்ம எப்ப எதை யோசிக்கணும், உலக சைட்ல பிராக்டிக்கலாக என்ன நடக்குது இதை மட்டும் வச்சு என்ன செய்யணும், யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உம்மத்து ஹைரிலே இருந்து கொண்டிருக்கும் கதிரை பற்றி பேசாத காலம் வரும் வரைக்கும், பேசாமல் இருக்கும் வரைக்கும் இந்த உம்மத்து என்ன செய்யும், ஹைரில் இருக்கும், கதிரில வாதிச்சுக்கிறாங்கன்னா என்ன செஞ்சிடும், கயிறில் இருந்து நீங்கி விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதனால் கடைசியாக நம்ம வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது, நம்ம எல்லா விஷயத்தையும் முயற்சி எடுக்கணும். அல்லாஹுத்தாலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இஸ்தாயின் பில்லாஹி வலா தஅஜிஸ், எப்போ சோர்வடைய வேண்டாம், இறைவனை கொண்டு முயற்சி எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, பலமாக போங்க. அல்லாஹுடத்தில் அல் முஃமினுல் கவி கயிருன் வஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினுத் தாயிஃப், அதாவது வஃபி குல்லின் கயிர், பலமான முஃமின் பலகீனமான மூமினை விட இறைவனுக்கு மிகவும் விருப்பமானவன். அப்படின்னா என்ன? உள்ள நம்பிக்கை, செய்வேன், போவேன், நடக்கும். அப்படின்ற மாதிரி இருக்கிற மூமின் அல்லாஹ் என்ன செய்வான்? கூடுதலாக விரும்புவா? பலகீனமான மூமினை விட அவன் ஈமான்ல நல்லது, இந்த மாதிரி என்ன செய்ய மாட்டான், முடிவெடுக்கிறவனை விட என்று அல்லாஹ் ஹதீஸ்ல பார்க்கணும். சொல்லிட்டு ரெண்டு பேர்ல நலவு உண்டு, ரெண்டு பேர்லையும் நலவு உண்டு. அல்லாவை கொண்டு உதவி தேடுங்கள், சோர்வடைய வேண்டாம். நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டு அதை கிடைக்காமல் மீறி நடந்தால் என்ன வார்த்தை சொல்லுங்க தெரியுமா? லவ் அன்னி ஃபால்து கதா வக்கதா லக்கான கதா வக்கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி நடக்கும், என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். நடக்காது. கதரல்லாஹி கத்தரல்லாஹு அல்லாஹ் நாடியதே நடக்கும் அப்படின்ற அந்த விதி என்ன செய்யும் நம்ம வார்த்தையில மொழிய வேண்டும் என்றதான் எங்களுக்கு சொல்லித்தரப்படக்கூடிய கதருடைய உபதேசம். இன்ஷா அல்லாஹ் இதோட என்ன செய்து அந்த கதர் சம்பந்தமான அந்த செய்திகள் முடிவடைகின்ற இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் ஏகத்துவம் சம்பந்தமான தலைப்பு திருப்பி போடுறார். நம்ம நாலு படிச்சோமே, அதை இறைவன் சம்பந்தமான நம்பிக்கையில் அதுல தௌஹீதுல் இபாதா அல் ஃபஸ்லு ஸாலிஸ் 13வதுல தௌஹீதுல் இபாதா, இறைவனை வணக்கத்தால் ஓர்மைப்படுத்தல் என்றதை தனியா போடுறாரு. காரணம் என்ன சொன்னா, நம்ம சிற்குள்ள ஒரு சமுதாயத்துல வாழ்றோம் அப்படி என்பதனால அதை பத்தி தனியா என்ன செய்யறாரு, விளங்கப்படுதா? இன்ஷால்லா வரக்கூடிய வாரம் அதை பார்ப்போம். ஹாதமா இந்தியுல்லா இல்மோ இந்த வக்கூல் கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும் சுப்ஹானக